அடியந்தாதன் இப்போ சுவாமி எழுதியாச்சு, ஆரம்பிச்சுக்கலாம் சுவாமி.
ஆ சரி.
வேதாந்தலக்ஷ்மணமுனீந்திரகிருபார்த்தபோதம் தத்பாதயுக்மதரதீருகபிருங்கராஜம் ப்ரயந்தயுக்மகிருதபூரிபரிஸ்ரமம் தம் ஸ்ரீரங்கலக்ஷ்மணமுனிம் சரணம் ப்ரபத்யே. ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிகுருநாலப்தவேதாந்தயுக்மம் ஸ்ரீமத் ஸ்ரீவாசயோகீஸ்வரகுருபதயோரர்ப்பிதஸ்வாத்மசாரம் முனிகிருபயாப்ராப்தமோக்ஷாஸ்ரவந்தம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிமபரம் சம்சாயே தேசிகேந்திரம். அஸ்மத்குருபியோ நம: அஸ்மத்பரமகுருபியோ நம: அஸ்மத்சர்வகுருபியோ நம: ஸ்ரீமதே வேதாந்தகுருவே நம: ஸ்ரீமதே ராமானுஜாய நம: ஸ்ரீமஹாபூர்ணாய நம: ஸ்ரீமத்யாமனமுனே நம: ஸ்ரீராமமிஸ்ராய நம: ஸ்ரீ புனரீகாட்சாய நம: ஸ்ரீமந்நாதமுனே நம: ஸ்ரீமதே ஷடகோபாய நம: ஸ்ரீமதே விஷ்வக்சேனாய நம: ஸ்ரீ நம: ஸ்ரீதராய நம: ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தான் சதாகிருதி ஜீவனம் ஜகதாம் ஜீயாத் கிமப்பி அபகதஸ்பிருகம் ஸ்வதந்திரம் சர்வதந்த்ரேஷு வெங்கடேஷாஹ்வயம் மஹா. ப்ரபத்தி சம்பிரதாயத்தில் ஆச்சாரியர்கள் உத்தமமான ஞான அனுஷ்டான வைராக்கியத்தோடு பரிபூர்ண பக்தர்களாய் எழுந்தருளியிருந்து நம் சம்பிரதாயத்திற்கு மிகவும் பெருமையை சேர்த்து உதாரண புருஷர்களாய் அந்த ஆச்சாரியர்கள் எவ்வளவு இருந்தார்களோ அதிலே கொஞ்சம் கொஞ்சம் ஞானம், கொஞ்சம் பக்தி, கொஞ்சம் வைராக்கியம், கொஞ்சம் அனுஷ்டானம் நாம் கடைபிடிச்சால் கூட நாம் எல்லாம் ரொம்ப உசந்தவர்களாய் இருக்கும்படி அப்பேற்பட்ட ஒரு எல்லாருக்கும் ஒரு ஆதர்ச புருஷர்களாய் நம்ம ஆச்சாரியால் இருந்தார். எல்லா ஆச்சாரியர்களுக்கும் ஆதர்ச மகாபுருஷராய் இருந்தவர் சுவாமி நிகமாந்த மகாதேசிகன். சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் தான் அனுபவிச்சதான இந்த பகவத் விஷயத்தை, தான் அனுஷ்டிச்சதான அனுஷ்டானங்களை, தான் இருந்து காட்டியதான அந்த வைராகிய நிட்டைய, தான் பகவான் அனுபவிச்சு அதனாலே தான் சாதித்தொருளினதான ஸ்தோத்திர விஷயங்கள், இது எல்லாவற்றிலும் நாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு கொண்டால், நாம் கொஞ்சம் கொஞ்சம் அனுஷ்டிச்சால் நமக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய பெருமை, ரொம்ப ஸ்ரேயசு. நாம் எல்லாம் ரொம்ப பெருமாளுக்கு ரொம்ப இஷ்டமானவாளாக இருப்போம், பிரியமானவாளாக இருப்போம். சுவாமி தேசிகன் ரொம்ப உசந்த கல்யாண குணங்களோடு எழுந்தருள் இருந்தார் என்று சென்று ரெண்டு வாரமாக பார்த்தோம். அதில் முக்கியமாக சுவாமி தேசிகன் அவர் கல்யாண குணங்களோடு எழுந்தருள் இருந்த அளவுக்கு, அவர் காட்டின அளவுக்கு நாம் எவ்வளவு நாம் அனுஷ்டிக்கிறோமோ அது ரொம்ப நல்லது தான், ரொம்ப விசேஷம். பகவானுக்கு ரொம்ப இஷ்டம். அதிலே அந்த கல்யாண குணங்கள் எவ்வளவு நாம் எந்த மாதிரியாக இருக்க வேணும்னு ரொம்ப குறிப்பாக சொல்லி தருகின்ற கட்டங்கள் உண்டு. ரொம்ப நிறைய விஷயங்களை கதைகளாக கேட்டமான முக்கியமான விஷயங்கள் மறந்து போகும், அது கவனிக்கப்படாமல் விட்டு போகும். அதனால் சுவாமி தேசிகன் கல்யாண குணங்கள் என்றால் எந்த மாதிரியான கல்யாண குணங்கள் எல்லாருக்கும் வேணும் என்று தாமும் இருந்து காட்டினதை உபதேசமும் பண்ணியிருக்கார். அதில் முக்கியமாக வர்ணாசிரம தர்மம், வர்ணாசிரம தர்மம் என்று பேசுவோம். அதாவது பிராமணால், க்ஷத்ரியால், வைஷ்யால், சூத்ரால், அதுக்கும் கீழ்பட்ட ஜாதி என்று இப்படி வர்ணாசிரம தர்மத்தை சொல்வது உண்டு. அது சரீரத்தினாலே வருவது, அந்த சரீரமானது அது மாறுபடாது. அதாவது பிராமண சரீரம், க்ஷத்ரிய சரீரம், வைஸ்ய சரீரம், இப்படியான சரீரங்கள் நமக்கு பிறவினாலே வருவது. எப்படி ஒரு மாமரம் என்று பார்த்தால், இல்லை வாழைமரம்னு பார்த்தா, அந்த மரத்துக்குள்ளேயே மர ஜாதியிலேயே பல ஜாதிகள் உண்டு. வாழைமரம்னு எடுத்தான்னா மொந்தன் வாழை, ரஸ்தாளி வாழை, மலை வாழைப்பழம், இப்படி தேன் கதலி, கஸ்தூரி என்று பலவிதமான வகைகள் பார்க்குறோம் இல்லையா. அதே போல் மாம்பழத்தில் எடுத்துட்டாலும் பங்கனப்பள்ளி, இல்லை நீலம், பீட்டர், அல்போன்சா என்று இப்படி மனுஷ ஜாதியிலேயும் சரீரத்தினாலே உண்ட பேதம்தான் அது ஜாதின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி ஜாதி சரீரத்தில் இருந்தாலும் பிராமணன் அவன் சத்வகுணத்தோடு இருப்பான் சரீரத்தில், அந்த மாதிரி அமைப்பு. க்ஷத்ரியன் அவன் கொஞ்சம் வீரகுணத்தோட கோபகுணத்தோடு இருப்பான், அப்படியான சரீரம் அவனுக்கு. வைஷ்யன் அவன் கொஞ்சம் சுறுசுறுப்பாக வியாபாரம் பண்ணுறது, எப்படி எப்படி சேகரிக்கிறது என்ற அது தந்திரம் பண்ணுவான், அந்த மாதிரியான மனோபாவத்தை கொடுக்கக்கூடிய சரீரம் அவனுக்கு. சூத்ரன் என்றால் தொழில் செய்வது, எவ்வளவு உழைத்தாலும் அனாயாசமாக தொழில் செய்வது, இப்படியாக அவள் சரீர அமைப்பு அவளுடைய மனோபாவத்தையே கொடுக்கும். ஆனால் அதுக்கு மேலே வித்தியதே பிராமணேதமாக என்று, பிராமணன் கொஞ்சம் அமைதியாக தான் இருப்பான், பொறுமையாக தான் இருப்பான் என்றாலும் அவளுடைய ஆகாரங்கள், இல்லை அவளுக்கு காதிலே வந்து விழக்கூடியதான செய்திகள், இதெல்லாம் அந்த மனத்தை பாதிக்கிறோம். அந்த பாதிப்புனாலே மனசு அளவிலே கூட பிராமணன், அவன் பிராமணனாக இருக்க முடியாது, க்ஷத்ரியனாக மாறி போயிடுவான், வைசியனாக மாறி போயிடுவான். ஆக தேசிகன் ரெண்டு சொல்கிறார், ஜாதி என்பது சரீரத்தினாலே இருக்கக்கூடியது, மனத்தளவிலே இருக்கக்கூடிய ஜாதி. அதை என்ன சொன்னார், சரீர பிராமணியம், மனச பிராமணியம், சரீர க்ஷத்ரியன் மானச க்ஷாத்திரம், சரீர வைஷ்யன் மனசுல வைஷ்யன், சரீரத்தினாலே சூத்ரன் மனசினாலே சூத்ரன் என்று இதே போல இன்னும் தாழ்ந்த ஜாதிக்கும் சேர்த்து சொல்வார். சரீரத்தினாலே செண்டாளன் மனசினாலே செண்டாளன் என்று பிரித்து சொல்வார். இந்த சரீரத்தினாலே வரக்கூ சரீரமானது உற்பத்தியினாலே வருவது, மாதா பிதாக்கள் கொடுப்பது, அந்த அந்த சரீரத்தில் இருக்கிற ஜாதி கடைசி வரைக்கும் போகாது. எவ்வளவு உயர்ந்த பக்தனாக இருந்தாலும் சரீரம் என்பது அது பிறவினாலே வந்தது, அது மாறாது. ஆனால் மனத்தளவிலே பிராமணன் க்ஷத்ரியன் வைஷ்யன் என்று மாறிப்போவா. எப்படி என்றால், பிராமணனாக இருக்கட்டும் பரவாயில்ல, ஆனால் அதே பிராமணனுக்கு ரொம்ப ஆசை, ரொம்ப கர்வம், ரொம்ப மற்றவாளை மதிக்காமல் அலட்சியப்படுத்துறது, ரொம்ப கோபம் வருது, இதெல்லாம் க்ஷத்ரியனுடைய குணம். காமயேஷா குரோதயேஷா ரஜோகுண சமுத்பவஹான்னு பெருமாள் கீதையிலையும் சாதிக்கிறார். இப்படி அடக்க முடியாத காமம், அடக்க முடியாத கோபம், அது மதம், கர்வம், இதெல்லாம் மானச க்ஷத்ரியத்துவம். இந்த மானச க்ஷாத்திரம் என்பது யாருக்கும் வரும், பிராமணனுக்கும் வரலாம். அதே போல வைஷ்யன் மனசளவிலே வைஷ்யன், மனசளவிலே வைஷ்யன்னு சொன்னால் ரொம்ப சொத்துக்கு ஆசைப்படுறது, சொத்தை சேர்க்கறதுலேயே குறியாக இருக்கிறது, ஐஸ்வர்யம்தான் எப்பவும் மனசில் ஓடிண்டே இருக்கும். இது மாதிரியாக சில விஷயங்கள்லாம் மனசளவிலே வைஷ்யன் என்று சொல்வது. அதேபோலே சூத்ரன் என்பது என்று, சூத்ரன் என்ற சூத்ரனுக்கு உண்டானது சில துர்குணங்கள் உண்டு. அது மாதிரியான துர்குணங்கள் மனசில் இருந்தால் அது மனசில் சூத்ரன் என்று சொல்கிறது. ரொம்ப கோபம் கொள்வது, திடீர்னு ரொம்ப சோம்பேறித்தனப்படுறது, சத்விஷயங்களில் அவ்வளவோ நாட்டம் இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் மனசளவிலே சூத்ரத்துவத்தை சொல்கிறது. அதே சமயம் மனசளவிலே சண்டாளனையும் சொல்வது உண்டு. பகவானை துவேஷிக்கிறது, பாகவதாரை துவேஷிக்கிறது, மற்றவன் நன்னா இருந்தால் அதை பொறுக்காமல் பொறாமப்படுறது, அவள் அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறது, அதுக்காக ஏதாவது மற்றவாளுடைய கேடு விளைவிப்பதான சிந்தனைகள், இதெல்லாம் இருந்தால் மனசளவிலே சண்டாளன்னு சொல்கிறது. இது பார்த்த இது போல மனசளவிலே க்ஷத்ரியனாயோ, மனசளவிலே வைஷ்யனாயோ, மனசளவிலே சூத்ரனாயோ, மனசளவிலே சண்டாளனாயோ இருக்கக்கூடாது என்பது சுவாமி தேசிகனுடைய உபதேசம். இதுதான் மானச பிராமணியம் என்று சாதிப்பர். அந்த இதெல்லாம் இல்லாமல் ஐஸ்வர்யத்துக்கு வைராக்கியத்தை விட்டு ஆசைப்படுறது, மற்றவாளுடைய நன்மையை பார்த்து பொறாமப்படாமல் சந்தோஷப்படுறது, மற்றவாள் எல்லாரும் எப்பவும் க்ஷேமமாக இருக்கணும்னு ஆசைப்படுறது, தப்பான விஷயங்கள்லே காமத்தை விட்டு இருக்கிறது, தப்பான விஷயங்கள்லே காமத்தை விட்டு இருப்பது, அதேபோல தப்பான ஐஸ்வர்யத்தை சேர்க்கறதுக்கு முற்படுவது, மற்றவாளுடைய பகவத் விஷயத்தில் ஆசை இல்லாமல் இருக்கிறது, பகவானை துவேஷிக்கிறது, இந்த மாதிரியான தோஷங்கள் எதுவும் இல்லாமல் இருந்தால் இவாள்லாம் ரொம்ப உசந்தவா, மனசளவிலும் பிராமணாளாக இருக்கா அப்படின்னு சொல்கிறது. இதுதான் கல்யாண குணம்னு சுவாமி தேசிகனுடைய திருவுள்ளம். இந்த கல்யாண குணங்கள் எல்லாம் பூர்ணமாக இருந்த எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும் என்று நினைக்கிறது முக்கியமாக மானச பிராமணியம், சர்வபூத சௌஹார்தம்னு சொல்லுவாள். எல்லாரும் க்ஷேமமாக இருக்கிறதுக்கு தன்னால் என்ன செய்ய முடியும்னு யோசிப்பது பிராமணர், அவள் மானச பிராமணியம்னு சொல்கிறது. பகவானிடத்திலே ஒரு வியாஜமும் இல்லாமல் பக்தியோடு இருக்கிறது மானச பிராமணியம்னு சொல்கிறது. இப்படி பெருமாள் நிறைய விஷயங்கள் கீதையில் எது உயர்ந்த குணங்கள் என்று சொல்லி வரிசையாக ஒரு 30 விஷயங்களை சாதிக்கிறார். இந்த மாதிரியான கல்யாண குணங்கள் எல்லாம் பரிபூர்ணமாக நிறைஞ்சிருந்தார் சுவாமி தேசிகன். அதனால சுவாமி தேசிகன் அந்த கல்யாண குணங்கள் எல்லாருடைய க்ஷேமத்தையும் எப்பவுமே ஆசைப்படுவது சுவாவமாக இருந்ததுனால சுவாமி தேசிகன் எத்தனையோ வைராக்கியத்துக்கு உச்சத்திலே இருந்து பைசா ஐஸ்வர்யமாத்த சிந்தனையே பண்ணாதவராக இருந்தாலும் மற்றவாள்லாம் நன்னா சமிருத்தியாக தான் இருக்கணும், எல்லாரும் நம்ம போலே பரம ஏழையாகவே இருந்துட மாட்டா, இருக்க ஆசைப்பட மாட்டா, அந்த மாதிரி அவ இருக்கணும்னு அவசியம் இல்லை. வைஷ்ணவாள் எல்லாரும் சகல சமிருத்திகளோட இருக்கணும். என்ன முக்கியம்னா, எத்தனை சமிருத்திகள் இருந்தாலும் பக்தி ஒன்றும் பக்தி பரிபூர்ணமாக இருக்கணும். எப்படி எத்தனையோ ஐஸ்வர்யத்தோடு இருந்த கூரத்தாழ்வான் உயர்ந்த பக்தராகத்தான் இருந்தார். அவ்வளோ ஐஸ்வர்யத்தோடு பட்டர் நல்ல ஐஸ்வர்யத்தோடு இருந்தார். குலசேகர பெருமாள் எத்தனையோ ஐஸ்வர்யத்தின் நடுவிலே வசந்த பிரம பக்தராக இருந்தார். இந்த மாதிரி ஐஸ்வர்யாதிகள் மற்ற க்ஷேமங்கள் எல்லாம் நிறைய பூர்ணமாக இருக்கணும் வைஷ்ணவாளுக்கு. அவ அதோட பக்தியும் குறையாமல் இருக்கணும். ஆனால் இந்த மாதிரியான க்ஷேமங்கள்லாம் அவளுக்கு எப்படி வரும், அதை நம்மால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்னைக்கும் சாஸ்வதமாக இனி வருங்காலத்தில் இருக்கிற வைஷ்ணவாலும் க்ஷேமமாக இருக்கணும்ன்றதுனாலே நிறைய ஸ்தோத்திரங்களை தாம் அனுகிரகிச்சு, அந்த ஸ்தோத்திரங்கள் யார் பக்தியோடு அனுசந்தானம் பண்ணுறாளோ அவள்லாம் எல்லா விதமான க்ஷேமத்தோடையும் நன்னா இருப்பா அப்படின்னு ஒரு பெரிய விசாலமான மகர்ஷிகளுக்கு சமமான விஸ்தாரமான ஒரு அனுகிரக புத்தியோடே சுவாமி தேசிகன் நிறைய சாதிச்சிருக்கார். அதுதான் ஸ்தோத்திரங்களாக நாம் எல்லாம் நிறைய பார்க்குறோம். அந்த ஸ்தோத்திரங்களினாலே அந்த பலன் வேணும், அந்த பலனாக வேணும் என்று நினச்சி கொண்டு அந்த அந்த ஆசையோடையே அந்த ஸ்தோத்திரங்களை மட்டும் அப்படி சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதுதான் வேணும்னு அந்த ஆசைக்காக மட்டும் ஸ்தோத்திரங்கள் அனுசந்தானம் பண்ணணும்னு இல்லை. ஒவ்வொரு ஸ்தோத்திரமும் வேதாந்த தேசிகனுடைய திருவாக்கான அப்படின்னாலே அப்படியே மொத்தம் வேதாந்த சாரமாக இருக்குது. அதனாலே நமக்கு பெரிய ஞானம் இல்லாமல் வருது. அதை வாசிக்க வாசிக்க நாம் யார், வைஷ்ணவாள்னா என்ன, வைஷ்ணவம்னா என்னன்றதை ஒவ்வொரு ஸ்தோத்திரத்தினாலையுமே தெரிஞ்சு கொண்டுடலாம். எல்லா ஸ்தோத்திரமும் கூட வேணும்னு இல்லை. அதனால தான் புலலோகாச்சாரியர் தனியன் அருளி செய்யும் போது, ஓரொன்று தானே அமையாதோ சீரொன்றுதோ புல் திருவேங்கடமுடையான் பார் ஒன்ற சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே அமையாதோ என்று சாதித்தார். அது ஒன்னொன்னு போதுமே என்பதாக சாதிச்சார். அந்த மாதிரியான ஸ்தோத்திரங்களில் ரொம்ப ஐஸ்வர்யத்தோடு இருப்பா ஸ்ரீஸ்துதி அனுசந்தானம் பண்ணலாம். ரொம்ப பூமி சொத்துலாம் வாங்கிட்டு பெரிய நிலத்துக்கெல்லாம் பிரபுவாக இருப்பா, வா பூஸ்துதி பூஸ்துதி சொல்லலாம். நல்ல விசேஷமாக வாக்கு அனுகிரகம் எல்லாம் கிடச்சி பெருமாளே நிறைய நிறைய பகுமானங்களை பெருமாள் அப்பப்போ கொடுத்துட்டே இருப்பார். அது கோதாஸ்துதினாலே சொல்லலாம். கோதாஸ்துதி அனுசந்தானம் பண்ணால் சத்ருக்கள் ஒத்தரும் நம்ம உத்தரும் கெடுத்துட முடியாது. அதனாலே சக்கரத்தாழ்வார் ஸ்தோத்திரங்கள் இருக்குது. ஒரு வியாதியும் இல்லாமல் எல்லா வியாதிக்கும் பரிகாரமாக இருக்குது கருட பஞ்சாசத்து சொல்லியிருக்கார். நல்ல புத்திசாலியாக மேலே மேலே பகவத் விஷயத்திலையும் மற்ற விஷயங்கள்லையும் நல்ல ஞானியாக இருக்கலாம். அதுக்காக ஐக்கிய ஸ்தோத்திரம் அனுசந்தானம் பண்ணலாம்னு சொல்லியிருக்கார். நல்ல குடும்ப விருத்தியோட எல்லா க்ஷேமங்களும் இருந்து ஒன்றும் குறவில்லாமல் பெருமாள் நமக்கு எப்பொழுதும் நல்ல கீர்த்தியும் நல்ல தேக ஆரோக்கியத்தையும் நல்லா கொடுப்பார். திசாவதார ஸ்தோத்திரம் நல்லா சொல்லலாம். அதே போல் ஏதாவது ஒரு ஆபத்து உடனே நீங்கணும், அதுக்காக அஷ்டபுஜாஷ்டகம் உடனே பெருமாள் அந்த ஆபத்தை நீக்கி வைப்பார். இந்த அஷ்டபுஜாஷ்டகம் சொல்லலாம். நமக்கே நிறைய விஷயங்கள்லாம் கேட்க தெரியல, என்ன வேணும்னு தெரிஞ்சுக்க தெரியல, ஆசைப்படுறதுக்கும் தெரியணுமோ இல்லையோ. அதை நல்ல விஷயத்தை ஆசைப்படுறதுக்கும் தெரியலையே, நல்ல விஷயம் ஆசைப்பட்டா விட்டு தானே அதுக்குன்னு ஏதாவது பிரயத்தனப்பட்டு தேடி சம்பாதிக்கணும்னு அதுக்கு தேசியம் சாதிச்சார். நீங்கள் ஆசைப்படக்கூட வேண்டாம். கருட பஞ்சாசத்தை சொல்லுங்கோ, உங்களுக்கு ஆசைப்படுறதுக்கு என்ன வேணுமோ நியாயமாக அதுக்கு என்ன பலன் வேணுமோ அதெல்லாம் இந்த கருட பஞ்சாசத்து கொடுத்துரும் என்று அந்த மாதிரியாக ரொம்ப நல்ல நல்ல விஷயங்களெல்லாம் தேசிகன் எல்லாருக்கும் தானே அனுகிரகிச்சு இந்த மாதிரி வைஷ்ணவாள் பரிபூர்ணமாக ஒன்றும் குறவில்லாமல் எல்லாத்தினாலும் நிறைஞ்சிருக்கணும் என்று அனுகிரகிச்சார். இந்த மாதிரி அனுகிரகித்த தேசிகன் தம்முடைய வாழ்நாளில் எப்படி இருந்தார் என்றால், இத்தனையும் இருந்து இத்தனையும் இருந்து உயர்ந்த ஞானம், நிறைய ஐஸ்வர்யம், நல்ல சத்ருஜயம், நல்ல ஆரோக்கியம், நல்ல புகழ், எல்லாம் பரிபூர்ணமாக இவ்வளவு நிறைஞ்சிருந்தா ஒரு மனுஷன் எத்தனை சந்தோஷத்தோடு இருப்பானோ அத்தனை சந்தோஷத்தோடையும் தேசிகன் இது எல்லாத்தையும் தான் ஒன்றும் ஆசைப்படாமையே இன்னும் கேட்டால் உயர்ந்த வைராக்கியத்தோடையே நிம்மதியாக பரிபூர்ண சந்தோஷத்தோடு இருந்தார் தேசிகன். எல்லாம் இருந்தால் எப்படி ஒருத்தன் சந்தோஷப்படுவானோ, அதை விட ரொம்ப சந்தோஷமா தேசிகன். இதுல பல விஷயங்கள் தனக்கு எதுவும் கிட்டையே சேர்த்துக்காமையே அவ்வளோ வசத்தையா நன்னா இருந்தார், அவ்வளோ வைராக்கியத்தோட இருந்தார். அவரை பார்த்து அவருடைய ஒரு அந்த அனுஷ்டானம் தேசிகன்னா எப்படி இருக்காருன்னு பார்த்து பார்த்து, இதுல நமக்கு ஏதாவது கொஞ்சம் நாமும் இப்படி ஏதாவது ஒரு அம்சத்திலேயாவது இருக்கக்கூடாதான்னு மற்றவாழ்லாம் நல்ல விஷயத்துல ஆசைப்பட முடியாத தேசிகன் இருந்தார். அதனால தேசிகன் அது எப்படி எழுதியிருந்தார் என்று அவருடைய திருக்குமாரர் தேசிக தினச்சரியை என்று ஒரு சம்ஸ்கிருத ஸ்லோக ரூபமாக ஒரு பிரபந்தம் அருளி செய்திருக்கார். அதை போன வாரம் சொன்னேன், இந்த சம்ஸ்கிருத இந்த தினச்சரியை இருக்கு, இந்த தினச்சரியையிலே தேசிகன் தினமும் என்ன பண்ணுவார், இது போல பெரியவாள் தினமும் என்ன பண்ணுவா அப்படின்னு யாரும் புத்தகம் எழுதி வைக்கல. இவர் இந்த மாதிரி தான் எழுந்துப்பார், இது மாதிரி தான் பண்ணுவார் அப்படின்னு புத்தகம்லாம் எழுதி வைக்கல. ஆனால் தேசிகனுடைய திருக்குமாரர், தேசிகனுடைய திருமேனி எவ்வளவு அழகா இருக்கும், தேசிகன் ரொம்ப அழகா இருப்பாரான், ரொம்ப ரொம்ப அழகா இருப்பாராம் பார்க்கறதுக்கு சேவிக்கிறதுக்கு. அதனால் தேசிகன் எவ்வளவு அழகா இருப்பார் என்று அது தேசிகன் திவ்யமங்கல விக்கிரக தியானம்னு சாதிச்சிருக்கிறது. நிகமாந்தோகா தேசிக திவ்யமங்கல விக்கிரக தியானம், அந்த திருமேனியை எப்படி தியானம் பண்ணணும்னு சாதிச்சிருக்கார். தேசிகன் இடத்துல சரணாகதி பண்ணா ரொம்ப விசேஷம், அந்த தேசிகன் இடத்துல எப்படி சரணாகதி பண்ணணும் என்று, எப்படி தேசிகன் அடைக்கலப்பத்து நியாச தசகம்னு பெருமாள் இடத்துல சரணாகதி பண்றதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணியிருக்காரோ, அதே போல தேசிகன் குமாரர் வரதாச்சாரியர் அவர் தேசிக பிரபத்தின்னு சாதிச்சிருக்காரு. இதெல்லாம் சம்ஸ்கிருத ஸ்லோகங்களா இருக்கு. அதேபோல தேசிக தினச்சரியைன்னு சாதிச்சிருக்கு, தேசிகன் தினமும் என்ன பண்ணுவார்னு, என்ன அனுஷ்டானங்களை தேசிகன் தன்னுடைய கிரந்தங்கள்லே ரொம்ப முக்கியமாக வர்ணாசிரமாச்சாரவதா புருஷேன பரப்புமானு பெருமாள் சந்தோஷப்படுவார்னா எதனால என்ன, இது ஒன்னாலத்தான் விஷ்ணு ஆராத்திய தேவந்தாக நான்யத்த தோஷ காரகா என்று அடிக்கடி தேசிகன் எடுப்பார். தான் தன்னுடையதான வர்ணாசிரமத்துக்கு தான் பிறந்த பிறவிக்கு தகுந்த அனுஷ்டானம் பண்ணாதான் பெருமாளுக்கு பிடிக்கும், வேற எந்த உயர்ந்த சத்காரியத்தையும் பண்றேன்னு சொல்லி தன்னுடைய வர்ணாசிரமத்துக்கு தகுந்ததான காரியங்களை பண்ணா பெருமாள் கட்டாயம் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு பிரமாணங்கள் இத தேசிகன் அப்பப்ப நிறைய எடுத்து சொல்றார். அப்படி சாதிக்கும் போது இப்படி சாதிக்கிறவர் எப்படி இருந்தார் என்றத அவருடைய சுவாமி தேசிகனுடைய குமாரருடைய தினச்சரியையை வச்சு பார்க்கலாம். இன்னைக்கு ஸ்தோத்திர ரூபமா இருக்கும் அது, நீங்களாம் கூட அந்த ஸ்தோத்திரங்கள்ல சில ஸ்லோகங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம், ஏன்னா கொஞ்சம் பிரசித்தமான ஸ்லோகங்களும் வரும் அதுல. சுவாமி குமாரர் சுவாமியினுடைய 48வது திருநட்சத்திரத்துல அவதரிச்சவர். சுவாமி தேசிகனுடைய திருக்குமாரர் சுவாமிக்கு 48வது திருநட்சத்திரத்துல தேவபெருமாளுடைய அனுகிரகத்தினாலே அவதரிச்சவர். சொல்லுவா தேவபெருமாளே சுவாமிக்கு குமாரராக இருந்து சுவாமியினுடைய அந்த குமாரராக இருந்து அந்த சுவாமியினுடைய அந்த பித்ரு வாத்சல்யம் இருக்கோ இல்லையோ, பிதா காட்டக்கூடிய வாத்சல்யத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு சுவாமிக்கு குமாரராக வந்து அவதரிச்சார் என்று சொல்லுவா. எப்படி பெரியாழ்வார் கண்ணனை தன்னுடைய குழந்தையா வாத்சல்யமா அனுபவிச்சு தன் வாழ்நாள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருந்தாரோ, அது மாதிரி அந்த அனுபவத்தை பெருமாள் ஆசைப்பட்டார். தேவபெருமாள் சுவாமிக்கு குமாரராக இருந்து அந்த பிதிரு வாத்சல்யத்தை அனுபவிச்சு பிதாவினுடைய பெருமையை அனுபவிச்சு எப்படி ராமன் அவதரிக்கும் போது எதுக்காக அவதரிச்சாருன்னா தன்னுடைய வசிஷ்டரை ஆச்சாரியராக்கி அந்த வசிஷ்டர் காலில் விழுந்து விழுந்து அவருடைய அனுகிரகத்தை வாங்கிக்கணும்னு ஆசைப்பட்டு தான் தசரத சக்கரவர்த்தியினுடைய மாளிகையிலே வந்து அவதரிச்சார்னு கூட ராமனை பற்றி சொல்லுவா. அதுபோல தன்னுடைய திருத்தகப்பனாரிடத்திலே பக்தி பண்ண வேணும், சுவாமி தேசிகனிடத்திலே பக்தியோட இருக்கணும்னு பெருமாள் ஒரு அம்சமாக குமாரராக வந்து அவதரிச்சார் என்று பெரியவாளுடையதான வார்த்தை உண்டு. அப்படி அது தன்னுடைய திருத்தகப்பனாரிடத்திலே ரொம்ப ஈடுபட்டு சுவாமியினுடைய குமாரர் இப்படி பல ஸ்தோத்திரங்கள்லாம் சாதிச்சிருக்கார். அதுல நாம் ரொம்ப வசத்தியா கொண்டாடுவது பிள்ளையந்தாதி என்று எல்லாரும் அனுசந்தானத்துல வச்சுருக்கிற பிரபந்தம் பிள்ளையந்தாதி, தேசிக பிரபந்தத்தோட சேர்ந்து இருக்கிறதுனாலையும் தமிழ்ல இருக்கிறதுனாலையும் அது ரொம்ப விஸ்தாரமா பெரியவாள்லாம் வியாக்கியானம் பண்ணி இருக்கிறதுனாலையும் அது பிள்ளையந்தாதி என்பது பல பேருடைய அனுசந்தானத்துல இருக்கு. ஆனா இந்த தினச்சரியை இதெல்லாம் அவ்வளவோ அனுசந்தானத்துல இல்லை. இது சமீபத்துல நம்ம ஆசிரமத்துல கூட புஸ்தகமா போட்டிருக்கு, அனுசந்தானத்தில் பண்ணுச்சு. தேசியனுடைய தினச்சரியை, பிரபதி, மங்கள தியானம் இதெல்லாம் கூட நம்ம ஆசிரம புத்தகங்களே வெளியிட்டிருக்கார் பகவதம் ஸ்ரீமத் ஆண்டவன். அதில் இந்த தினச்சரியையிலே முதல் ஸ்தோத்திரம் என்னென்னா, முதல் முதல் ஸ்லோகம், காஞ்சிபுரியஸ்ய ஹி ஜன்மபூமி விகாரபூர் வெங்கடபூதரேந்திர வாசஸ்தலீரங்கபுரி தமேட்யம் ஸ்ரீ வெங்கடேஷம் குருமாஸ்ரயமஹ. தேசிக தினச்சரியை என்பது, ஸ்ரீமத் வேதாந்த தேசிக தினச்சரியை என்பது 23 ஸ்லோகங்கள், சின்ன ஸ்லோகங்கள் தான். ரொம்ப பெரிய ஸ்தோத்திரபாடம் கிடையாது இது. ஆனால் அது சில வரிகளில் அது சுவாமி தேசிகனை பற்றி நிறைய விஷயங்கள் அது தானே அதில் தெரிய வருது. ஏன்னா சுவாமியை பார்த்து, சுவாமியை அனுபவித்து, சுவாமி அதை குமாரரே சாதிச்சதுனால அதில் நிறைய இருக்கிற விஷயம் ரொம்ப பிரமாணமாக இருக்கு. அது மாத்திரம் இல்லை, அதில் பல விஷயங்கள் தெரியவும் வருது. எப்படின்னா சுவாமியினுடைய சுவாமிக்கு குமாரர் 48 திருநக்ஷத்திரத்தில் தான் சுவாமிக்கு அவதரித்தார். அப்போ அதுக்கப்புறம் சுவாமி நடத்திலேயே எல்லாம் எப்படி சுவாமிக்கு தேசிகனுக்கு வந்து அவருடைய மாமாவிடமே அம்மா அம்மானிடமே எல்லாம் ஆச்சோ, மத்துராத்துக்களா கலாகா என்று பின்னாடி அவரே சாதிக்கு, இது மாதிரி. அதுபோல குமாரருக்கு எல்லாம் சுவாமி தேசிகனிடத்திலேயே சகலமும் எல்லாம் கிரகிச்சார். அப்புறம் கிரகிச்சுட்டு அதுக்கப்புறம் சுவாமி பெரிய ஆச்சாரியராக இருந்தார். அதே அப்போ அந்த மாதிரி ஆச்சாரியரான பிறகு தன்னுடைய திருத்தகப்பனாரை பற்றி இந்த மாதிரி பிரபந்தங்கள்லாம் சாதிச்சிருக்கார். அதனால சுவாமிக்கு அநேகமாக சுவாமி தேசிகனுக்கு ஒரு 80 திருநட்சத்திரத்துக்கு மேலே தான் இந்த மாதிரியான ஸ்தோத்திரங்கள்லாம் சுவாமி குமாரர் இங்கே சாதிச்சிருக்காருன்னு தெரிகிறது. அதனால சுவாமி தேசிகன் 80 திருநட்சத்திரங்களில் எப்படி எழுந்தருள் இருந்தார் என்ற விஷயம்தான் இந்த தினச்சரியெல்லாம் நாம் பார்க்கலாம். இதில் அதில் முக்கியமாக முதல் ஸ்லோகம், காஞ்சி புரியஸ்தி ஜன்மபூமி, யாரை பற்றி சொல்கிறோம்னா காஞ்சியிலே தூப்புள்ளே அவதரித்த சுவாமி தேசிகன். அதில் முக்கியமாக வாசஸ்தலி ரங்கபுரி தமீட்யம், முக்கியமாக ஸ்ரீரங்கத்தில் தான் அவர் ரொம்ப நாள் வாசம் பண்ணியிருக்காருன்னு தெரிகிறது. சுவாமி தேசிகன் சரித்திரத்தில் சொல்லுவா, இங்கே 12 வருஷம் இங்கே இருந்தார், இங்கே 25 வருஷம் இருந்தார், அங்கே 40 வருஷம் இருந்தார் என்று. அந்தந்த க்ஷேத்திரத்தில் அபிமானத்தினாலே அந்தந்த க்ஷேத்திரத்தில் இருக்கிறவா சுவாமி தேசிகனை பற்றி நிறைய சொல்லுவா. அது எல்லாம் தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் தேசிகன் ரொம்ப தேசிகன் எந்த ஊரில் எந்த க்ஷேத்திரத்தில் நெடுநாள் வாசம் பண்ணார்னா, 102 திருநக்ஷேத்திரம் வெளியிருந்த தேசிகன் நெடுநாள் வாசம் பண்ணது அது ஸ்ரீரங்கம் தான் என்று இந்த ஸ்தோத்திரத்தினாலே தெரிகிறது. சொல்லுவா இப்போ வந்து இதில் 12 வருஷம் எழுதியிருந்த சத்யா காலத்தில்னு, அது எல்லாரும் சொல்கிறது தான், எல்லாரும் ஒத்துக்கிறது தான். சில பேர் சத்யா காலத்துலேயே 25 வருஷம் இருந்தார்னு சொல்லுவா, அப்படிலாம் ரொம்ப அதிகமாக சொல்லிட முடியாது. அதுக்காக எந்த க்ஷேத்திரத்தில் அவ அபிமானத்தினாலே யாராவது ரொம்ப வருஷம் எழுதியிருந்தார் சுவாமி தேசிகன்னா, அது இந்த ஸ்லோகத்தினாலே ஸ்பஷ்டமாக தெரிகிறது. தேசிகனுடைய ரொம்ப நெடுநாள் வாழ்ந்த க்ஷேத்திரம்னு சொன்னால் அது ஸ்ரீரங்கம் தான். அது அப்படி இருந்த சுவாமி தேசிகன் மொத்தத்தில் அவருடைய பொதுவான சுவாவம் என்னன்னு அடுத்த ஸ்லோகத்திலே சாதிக்கிறார். சம்பாவனாயசி காலகூட சபா புஜங்கி குணபம் தருண்ய சியாத்ரௌரவம் ராஜகிரகம் சஜீயாத் சிரங்குரு வெங்கடநாதநாமா. இந்த ஸ்லோகம் நான் முன்னாடியே 2-3 வாட்டி கோட் பண்ணியிருக்கேன். சம்பாவனாயஸ்யஹி காலகூட, யாராவது சம்பாவனை பண்ணுறேன்னு என்று சொல்லி ஐஸ்வர்யத்தை கொடுக்க வந்தா, ஐயோ இந்த விஷம் என்னத்துக்குன்னு பயந்து போயிடுவாரான். சுவாமி தேசிகனை பொறுத்த வரைக்கும் ஐஸ்வர்யம் இருக்க இருக்க, அது ஐஸ்வர்யம் இருக்க இருக்க அந்த ஐஸ்வர்யத்தை ரட்சிக்க வேண்டியதாயும் ஐஸ்வர்யத்தினாலே அடையக்கூடிய சந்தோஷங்களையும் சிந்திச்சு அந்த அதுக்காகவே பயந்தும் வாழ்ந்து இப்படி இந்த பகவத் ஸ்மரணம் ஒரு க்ஷணம் கூட இல்லாமல் போயிடும். அதனால அது சம்பாவனைனா அது அந்த விஷம் என்னத்துக்குன்னு சொல்லுவார். அதுபோல தான் பூர்ணமாக எழுந்திருந்திருந்தார். அது சபா புஜங்கி குணபம் தருண்யா சபா புஜங்கி என்று, ஏதாவது பெரிய சபை ரொம்ப பேர் இருக்கிற இடம், ஏதாவது எல்லாம் கௌரவமான இடம் என்று மற்றவாள்லாம் நினைப்பார்னா அந்த இடத்துக்கெல்லாம் நாம் போகவே வேண்டாம். அந்த கௌரவமும் வேண்டாம் நமக்கு. அதனாலே கௌரவம்னு வந்ததுன்னா அந்த கௌரவத்தை வாங்கின்றதுனாலே நமக்கு அந்த நினைப்பே கர்வத்துக்கு ஏதுவாது. ஆத்மாவுக்கு கர்வப்படுறதுக்கு ஒரு யோகியதையும் கிடையாது. பெருமாளுக்கு சேஷபோதான்னு நினச்சிக்கிறது தான் இந்த ஆத்மாவுக்கு லட்சணம். அதனால இந்த சபையெல்லாம் போனா எதுக்கு, நமக்கு கர்வம் தான் வருது, ஆத்ம குணம் தான் போறதுன்றதுனால வேண்டாம்னு ஒதுங்கி இருப்பாராம். எப்படின்னா சபையை கண்டா எப்படி பாம்பு ஓடி போயிடுமோ அது மாதிரி அப்படி தேசிகனில் இருந்தார். குணபம் தருண்யா அப்படின்னு, பெண்ணாசை என்பது கொஞ்சமும் கிடையாது. அது பெண்ணாசை என்றால், பெண்கள் என்றால் என்ன, எல்லாரும் ஜீவிச்சுருக்கிறா, உயிர் உள்ள இருக்கு, இல்லைன்னா அந்த உயிர் இல்லாத உடம்புக்கு என்ன மரியாதை உண்டோ அந்த மரியாதை தான் தேசிகன் இந்த மாதிரியான ஸ்திரீ விஷயத்திலே நினைச்சுட்டு இருப்பார். அதனால அவ்வளோ வைராக்கியத்தோடு இருப்பார். அதாவது இந்த ஸ்லோகமானது சுவாமியினுடைய வைராக்கியத்தையும் முக்கியமாக மேற்கொண்டு சுவாமியினுடைய அனுஷ்டானத்தையும் சொல்ல போகிறது. அதுல சியாத் ரௌரவம் ராஜகிரகம் சஜீயாத் அப்படின்னு, ராஜகிரகம் சியாத் ரௌரவம், எல்லாரும் கவர்மெண்ட்ல அவர் ராஜா கிட்ட போய் பெரிய சாதனைகள்லாம் சாதிச்சுக்கணும்னு அப்பப்போ கான்டாக்ட் வச்சுப்பா, ஏன்னா என்னைக்கா இருந்தாலும் உதவும் அப்படின்னு பொதுவா ஒரு அபிப்பிராயம் உண்டு மனுஷாளுக்கு. அதனால இவர் எப்படி இருந்தார்னா, ஐயோ ராஜகிரகமா அரண்மனையா அது சம்பந்தமா கவர்மெண்டா, அது சாட்சாத் ரௌரவ நரகம் மாதிரி, அதுங்கிட்ட நாம இருக்க போக மாட்டேங்கணும்னு சொல்லி அந்த சம்பந்தமா கிட்டே போக மாட்டார். ராஜாக்களுடைய சமீபமெல்லாம் போகவே மாட்டார். ராஜாவே யாராவது தேசியனை வந்து சேவிச்சு உண்டு, சிங்கப்ப நாயகன்றவன் அது மாதிரி எல்லாம் ராஜாக்கள்லாம் வந்து சேவிச்சு, செஞ்சி ராஜா வந்து இப்போ தேசிய கோப்பனன்றவன் ஒருத்தன், அவன் கூட சுவாமியினிடத்துல ரொம்ப விசுவாசமா இருந்தான். அவளே வந்து சேவிச்சுட்டு போறது, அவ ஏதாவது நல்வார்த்தை கேட்டுக்கிறது, உபதேசம் பண்ணி கேட்டுக்கிறது, அப்படித்தான் உண்டே. உடைய தேசிகன் ஒரு நாளும் ஒரு ராஜாவினுடைய அரண்மனை வாசப்படியே மிதிச்சவர் கிடையாது. என்ன அது நரகம்னா அதே இது நமக்கு என்பதாக அப்படி இருந்தார்னு சாதிக்கிறார். இப்படி ரொம்ப வைராக்கியத்தோடு எழுந்தருளினதுனாலே சுவாமி தேசிகனுடைய அனுஷ்டானமானது எல்லாருக்கும் ஒரு ஆதர்சமா இருந்தது. எப்படின்னார், முதல்ல ரொம்ப அழகா ஒவ்வொரு நாளையும் தேசிகன் அஞ்சு விதமா பிரிச்சுப்பார்னு சாதிக்கிறார். அஞ்சு விதமா பிரிச்சுக்கிறது தான் நம்ம ஆன்மீகத்தெல்லாம், இப்ப நம்ம தேசிகனுடைய அனுஷ்டானத்தை தான் நம்ம பெரியவாள்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்குறா. அதில் அஞ்சு விதமாக பிரிச்சுக்கிறதுன்னா, முதல்ல அபிகமனம்னு சொல்கிறது, அடுத்தது உபாதானம், அப்புறம் இஜ்ஜா, அடுத்தது சுவாத்தியாயம், யோகம்னு அஞ்சு விதமாக. இந்த அஞ்சு விதமும் சமகாலமாக பிரிச்சுக்கணும்னு இல்லை, அது மாதிரிலாம் பிரிச்சுக்க சொல்லலை. அஞ்சு காரியங்கள் அவசியம் வரிசையாக பண்ணணும். அந்த அஞ்சு காரியங்கள் என்னென்ன, இந்த அபிகமனம், உபாதானம், இஜ்ஜா, சுவாத்தியாயம், யோகம்னு சொல்லுவாள். அது அபிகமனம் என்றால் இப்போல்லாம் ரொம்ப பிரசித்தியானது. மடத்தெல்லாம் போனால் அபிகமனம், ஆசிரமத்தில் போனால் அபிகமனம்னு, அபிகமனம்னா என்னென்னா காலத்தால் பெருமாள் திருவாராதனம் பண்ணி பண்ணுற பிரசாதத்துக்கு அபிகமனம் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துடுத்து. அது ஒரு வழக்கத்திலே வர சொல்லுது. ஆனால் அபிகமனம் என்பது அந்த பிரசாதத்தை மாத்திரம் சொல்லாது, அது ஆக்சுவலாக ஒரு அபிகமனம் இல்லை, அபிகமன பிரசாதம் அது. அபிகமன பிரசாதத்தை சுருக்கமாக அபிகமனம்னு சொல்கிறோம். அபிகமனம்னு சொன்னால் ஒருத்தரை குறித்து சொல்வது என்ற அர்த்தம். இதில் முக்கியமாக நம்ம அபிகமனம்னு சொல்வது பகவானை குறித்து சென்று அடைவது. அதனாலே பகவானிடத்திலே போய் சரணாகதி பண்ணுறது தான் அபிகமனம் என்று. இது காலை வேளையிலே செய்யக்கூடியதான அனுஷ்டானமாக நம்ம ஆன்மீக கிரந்தங்களே சொல்லியிருக்கார். சுவாமி தேசிகனும் இதை பாஞ்சராத்திர ரக்ஷை முதலான கிரந்தங்களே சாதிச்சிருக்கார். என்ன பண்ணுவார் சுவாமி தேசிகன்னா, காலை பொழுது என்பது எதுக்காகன்னா, காலை பொழுது என்பது பகவானிடத்திலே சரணாகதி பண்ணுறதுக்கு. சரணாகதின்னு சொன்னால் தினம் தினம் சரணாகதியா, தினம் தினம் காலத்தால் சரணாகதி பண்ணுவாரா தேசிகன் அப்படின்னா, ஆமாம் தினம் தினம் சரணாகதி பண்ணுவார். தினம் சரணாகதி பண்ணுவாளா அப்படின்னு கூட ரொம்பவே சந்தேகம். ஒரு வாட்டிக்கு மேலே பண்ணக்கூடாதுன்றாளே சரணாகதி. சரணாகதி என்பது ஒரு முறை என்று பெருமாளும் சாதிச்சிருக்கார், சகலதேவ பிரபன்னாயன்னு தேசிகனும் பல இடங்களிலே சாதிச்சிருக்கார். ஒரு காலே சரணாக அடைகின்றார்க்கும், உனக்கு அடிமையாகின்றேன் என்கின்றார்க்கும் என்று ஒரு கால் என்று சாதிச்சிருக்காரு. தினம் தினம் சரணாகதி பண்ணுவாளான்னா, தினம் தினம் அவசியம் சரணாகதி பண்ணணும்னு தேசிகன் சாதிக்கிறார். ஆனால் சரணாகதி என்பது மோக்ஷத்தை குறித்து செய்யக்கூடியதை நாம் இப்போ பொதுவாக சரணாகதின்னு வச்சுட்டு இருக்கோம். அது பரநியாசம்னு சொல்கிறோம். அது மோக்ஷத்தை குறித்து பிரானே, இந்த ஜென்மா இத்தோட இந்த சம்சார சக்கரத்திலிருந்து விடுபட்டு இந்த ஆத்மாவானது என்னென்னைக்கும் உன்னிடத்திலே வைகுண்டத்திலே பெருவாழ்வாக உன்னுடைய அனுகிரகத்தோடே சர்வ சாட்சா்காரத்தோட இருக்க வேணும்னு ஆசைப்பட்டு கேட்கக்கூடியதான இந்த புருஷார்த்தத்தை உத்தேசித்து பண்ணக்கூடிய சரணாகதி ஒரு முறை, ஒரே ஒரு முறை, ஒரு முறை மட்டும், ஒரு முறைக்கு மேலே செய்யக்கூடாது. இதே போல நாம் ஏதாவது ஒரு அபேட்சையை வச்சு இந்த பலன் வேணும்னு பெருமாளிடத்திலே சரணாகதி பண்ணும்போது அந்த பலன் வேணும்னு சொல்லி ஒரு முறை மட்டும்தான் வாழ்நாளிலே சரணாகதி, அதுக்கப்புறம் அதே பலனுக்காக இன்னொரு முறை சரணாகதி பண்ணால் அது பிரம்மாஸ்திரம் மாதிரி, அந்த முதல் சரணாகதியும் பலிக்காது, ரெண்டாவது சரணாகதியும் பலிக்காது. அதனாலே சரணாகதி பலிக்காது, ஒரு முறைக்கு மேலே பண்ணா என்று. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பலனை உத்தேசித்து ஒரு முறை தான் செய்யணும், வேற ஒரு பலனை உத்தேசித்து இன்னொரு சரணாகதி பண்ணலாம், வேற ஒரு பலனை உத்தேசித்து இன்னொரு சரணாகதி பண்ணலாம். ஆனால் நமக்கு மோட்சத்தை தவிர வேறு ஒரு பலனும் தேவையில்லைன்றதுனால பரமயுகாந்திகள் பெருமாளிடத்திலே சரணாகதி ஒரு முறை தான் பண்ணுவது என்று, அந்த மோக்ஷார்த்த பிரபத்தி ஒரு முறை. அதுவே இது மோக்ஷார்த்த பிரபத்தியாக ஒருத்தர் 40 வயசுலேயே சரணாகதி பண்ணிக்கிறார், இல்லைன்னா 20 வயசுலேயே சரணாகதி பண்ணிக்கிறார்னு வச்சுக்கோங்கோ, அதுக்கப்புறம் சம்சாரத்தில் என்ன எத்தனையோ நல்லது கெட்டதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு, இல்லை எத்தனையோ சில தப்புகள்லாம் சம்பவிச்சு போகிறது. அதுக்கப்புறம் ஆச்சு, 50 வயசு ஆச்சு, 60 வயசு ஆச்சு, அடாடா சரணாகதிக்கு அப்புறம் இத்தனை நாள் நாம் சரியாக நடந்துக்கலையே என்று மனசுலேயே ஒரு கிளேசம் வரலாம். சரியாக நடந்துக்கலன்னா அது தப்பு, தப்புன்னா பாவம், பாவம்னா பாவம்னா எப்படியா இருந்தாலும் அதுக்கு ஒரு தண்டனை உண்டோ இல்லையோ. பாவத்துக்கு தண்டனைன்றது முக்கியமாக என்னவா நமக்கு கிடைக்கும்னா, நிச்சயமாக நமக்கு பெருமாள் இடத்துலே பக்தி குறையும், பெருமாள் இடத்துல நெருங்க முடியாமல் பண்ணும், பாகவத்தால் நம்ம சீன்னு ஒதுக்குற மாதிரி ஆகிடும். இப்படி இதெல்லாம் தான் முக்கியமான சிக்ஷை ஆகிடும். இந்த இந்த மாதிரியான சிக்ஷை கிடைக்கும்படியானதான காரியங்களும் நமக்கு வந்துடும். அதுதான் அந்த பாவத்தினுடைய அதனுடைய பலம், அதுதான் பாவத்தினுடைய பலன், அதுதான். ஆக 20 வயசுலேயே சரணாகதி பண்ணோமே, அதுக்கப்புறம் நாம் சரியாக நடந்துக்கலையே, எத்தனையோ தப்பு நடந்திருக்கேன்னா அதுக்குன்னு அது பிராயஷ்சித்த பிரபத்தின்னு பெரியவா பண்ணுவா. பிராயஷ்சித்த பிரபத்தி என்றால் சரணாகதிக்கு அப்புறம் நடந்து விட்ட நிறைய தப்புகளுக்கெல்லாம் பிராயஷ்சித்தமாக சரணாகதி பண்ணுறது. இந்த மாதிரி இப்போ 20 வயசுக்கு அப்புறம் பண்ண தப்புகளுக்கெல்லாம் கூட எத்தனை ஜென்மத்திலையும் என்னால் பிராயஷ்சித்தம் பண்ண முடியாதே பிரானே, நீ இதெல்லாம் மன்னிச்சுக்கணும், இல்லை என்ன சரணாகதி ஆன பிறகு பண்ணக்கூடிய பாபங்கள்லாம் பிரமாதமாக பலன் கொடுக்கறதுக்குன்னு தண்டிக்கிறதுக்குன்னு காத்துருக்கும். அந்த மாதிரி பாபங்கள்லாம் இந்த ஜென்மத்தின் முடிவுக்குள்ளேயே தண்டிச்சும் ஆகணும். ஏன்னா இந்த ஜென்மா முடிஞ்ச உடனே மோட்சம் கிடைச்சாகணுமோ இல்லையோ, அதனால பண்ண பாவம் பலிக்காமல் போகாது. அதனால பண்ண பாவம் 20 வயசுக்கு அப்புறம், 30 வயசுக்கு அப்புறம் சரணாகதிக்கு அப்புறம் பண்ண பாபம் எல்லாம் இந்த ஜென்மா முடிகிறதுக்குள்ளேயே என்னென்னலாம் படுத்த போகிறதோ அது படுத்தினா படுத்துடும், படுத்தினா பெருமாளன்னா இழந்துடுவோம். நம்ம பகவத் ஸ்மரணம் போயிடுமே, ஒரு தலை சுத்தல் தான் வருதுன்னு வச்சுக்கோங்கோ, தலை சுத்தல் வந்தால் பெருமாளையா நினச்சிக்க போகிறோம் இல்லையா. அது மாதிரி எத்தனையோ படுத்தல் வரதான் போகிறது. ஐயோ இந்த மாதிரியான சரணாகதிக்கு அப்புறம் பண்ண தப்பு காரியங்கள்லாம் பாபமாய் நம்ம தண்டிக்காமல் இருக்கணுன்றதுக்காக பிராயசித்த பிரபத்தி திருப்பியும் பண்ணிக்கலாம். அது மாதிரி பிராயசித்த பிரபத்தி எத்தனை முறையும் பண்ணலாம், 20 வயசில் ஒரு முறை, 30 வயசில் ஒரு முறை, 40 வயசில் ஒரு முறை, 50, இந்த மாதிரி எப்போ வேணால் பண்ணலாம். பிராயசித்த பிரபத்தி எத்தனை முறையும் பண்ணிக்கலாம். 20லேருந்து 30 வயசுக்குள்ளே பண்ண இந்த பாவத்துக்கெல்லாம் பிராயசித்தம், 30லேருந்து 40க்குள்ளே வந்த பிரா, இந்த மாதிரி பண்ணி அப்படி பிராயசித்த பிரபத்தி நிறைய வாட்டி பண்ணிக்கலாம். சாஸ்திரத்திலே பூர்ணமான சம்மதம் இருக்குது. ஆனால் அதுக்காக பெரியவாழி 5 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணிக்கிறதுன்றது வழக்கம் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் நல்லவாளாக இருக்கணும்னு பார்க்கறது. அப்புறம் மொத்தத்தில் ஒரு முறையோ ரெண்டு முறையோ பிராயசித்த பிரபத்தி ஜென்மத்தில் பண்ணிப்பா. அதனால் சரணாகதிக்கு அப்புறம் பிராயசித்த பிரபத்தி பண்ணிக்கிறது, அதுக்காக ஆச்சாரியாளிடத்திலே போய் கேட்கறது, பிராயசித்த பிரபத்தி பண்ணி வைக்கணும்னு கேட்டால் பிராயசித்த பிரபத்தி கட்டாயம் பண்ணி வைப்பா ஆச்சாரியால். நம்ம ஆசிரமத்திலையும் வழக்கத்தில் இருக்குது, ஆண்டவரும் பண்ணி வைக்கிற வழக்கம்தான், அழகி சிங்கரம் பண்ணி வைக்கிற வழக்கம்தான். இந்த மாதிரி ஆச்சாரியால் இன்னும் சுயமாச்சாரியாலும் பண்ணி வைப்பா. இது ரொம்ப அனுஷ்டானத்தில் இருந்துட்டு இருக்கிற விஷயம், நிறைய பேருக்கு தெரியாது. இந்த பிராயசித்த பிரபத்தி எப்படி பலகாலம் பண்ணலாம்னு நாம் சொல்கிறோமோ இதே மாதிரி தேசிகன் நம்ம ஆச்சாரியால் எல்லாருமே தினம் தினமும் பெருமாள் இடத்துல போய் சரணாகதி பண்ணுவா. அது தினம் தினம் சரணாகதி பண்ணணும். ஆனால் அந்த சரணாகதி பண்ணச்சே மோட்சம் வேணும்னு கேட்டு சரணாகதி பண்ணுறது கிடையாது. அந்த சரணாகதியிலேயே ரொம்ப சூக்ஷமாக சொன்னால் நிறைய அம்சம் இருக்குது, கொஞ்சம் மாத்திரம் சொல்கிறேன். அது என்ன சரணாகதி, மோட்சம் வேணும்னு சரணாகதி பண்ணாமல் பெருமாளிடத்தில் பெருமாளே பகவானே இந்த ஆத்மா உன்னுடையது, இந்த ஆத்மா உன்னுடையது என்று சொல்லி ஆத்ம சமர்ப்பணம் என்பது ஒன்று. இந்த ஆத்மாவை சமர்ப்பிக்கச்சே ஆத்மாவை ரட்சிக்க வேணும், இந்த பாரம் உன்னுடையது என்று சொல்லி சமர்ப்பிப்பது ஒன்று. இந்த மாதிரி ரட்சிக்க வேணும்னு சொன்னால் மோட்ச பரியந்தமாக கொடுத்து ரட்சிக்கணும்னு சொல்கிறது. இதில் ஒரே ஒரு அம்சம் மாத்திரம் தினமும் பண்ணணும், அது என்னால் இந்த ஆத்ம சமர்ப்பணம், ஆத்ம ரக்ஷாபார சமர்ப்பணம்னு மோக்ஷார்த்தமாக பண்ணக்கூடாது, தினம் ஒரு முறை தான் பண்ணணும் ஆயுசில். ஆனால் ஆத்மா உன்னுடையது பிரானே, இந்த ஆத்மாவை நீ என்றைக்கும் உன்னுடையதாகவே உனக்காகவே என்று இந்த இந்த சமர்ப்பணம் இருக்கு, இந்த சமர்ப்பணம் தினமும் பண்ணணும். இந்த மாதிரி ஆச்சாரியால் தினமும் ஆத்மசமர்ப்பணம் பண்ணச்சே தான், இந்த ஆத்மசமர்ப்பணம் பண்ணச்சே தான் சிஷியாள் வந்து சேவிச்சு எனக்கும் பண்ணி வைக்கணும்னு கேட்டா, சிஷியாளுக்காக தன்னுடைய ஆத்மசமர்ப்பணத்திலே அவளுடைய ஆத்மசமர்ப்பணையும் சேர்த்து அவளுக்கு மோட்சம் கொடுக்க வேணும் பிரானேன்னு பிரார்த்திக்கிறது நாம் செய்யக்கூடியதான ஆச்சாரியாளிடத்திலே சரணாகதி. அது இந்த விஷயத்தில் நித்தியம் சரணாகதி பண்ணி பெருமாளிடத்தில் இந்த ஆத்மா உன்னுடையது, இன்னைக்கு இந்த நித்திய கர்மானுஷ்டானம் ஒன்றும் குறவில்லாமல் உன்னால் உன்னுடைய அனுகிரகத்தினாலே நல்லா நடக்கணும் என்று பிரார்த்திக்கிறத தினமும் பிரார்த்திக்கலாம், தினமும் சரணாகதி பண்ணலாம். சுவாமி தேசிகன் இதை நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கார். இதே பெருமாளிடத்து ரொம்ப பிரியமாக இந்த ஆத்மசமர்ப்பணத்தை செய்வதற்காகத்தான் கார்த்தால முதல் அனுஷ்டானம் அபிகமனம்னு பேர். இந்த அபிகமனம் என்பது எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுனா கார்த்தால தூங்கி எழுந்துக்கிறதுலேருந்து ஆரம்பிக்கிறது, அதுக்கப்புறம் அபிகமன பரியந்தம் இதில் சந்தியாவந்தனம், அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு பெருமாளிடத்திலே போய் அபிகமனம் என்றது இந்த ஆத்மசமர்ப்பணத்தை பண்ணும் காரியம் வரைக்கும் உண்டு. இதை திருப்பியும் சொல்கிறேன், இந்த ஸ்லோகங்களில் சொல்லச்சே சொல்லுவேன். இதுக்கப்புறம் உபாதானம் என்பது, உபாதானம் என்றால் உபாதான சேகரித்தல்னு அர்த்தம், அது பகவானை ஆராதிக்கிறதுக்கு வேண்டியதான வஸ்துக்களை சேகரிக்கிறது, துளசியை சேகரிக்கிறது, புஷ்பங்களை சேகரிக்கிறது, பெருமாள் திருவாராதனத்துக்கு வேண்டியதான தளிக திரவியங்கள், தடிக திரவியங்கள், அதுக்கு உண்டானதான வஸ்துக்கள் இதெல்லாம் சேகரிக்கிறது. இதெல்லாம் போக முக்கியமாக இந்த உபாதான காலத்தில் ஞானத்தை சேகரிக்கணும் என்று வச்சுருக்கா. அதாவது இந்த காலத்தில் தான் காலக்ஷேப சமயம் இது. இப்போ இங்கே மெட்ராஸில் இப்போது கிட்டத்தட்ட 7:30 ஆறுது கார்த்தால வேலை. இந்த மாதிரியான சமயம்தான் காலக்ஷேப சமயம். இது காலக்ஷேப சமயத்தில் ஆச்சாரியால் சொல்லித்தரா, சிஷ்யால் சேகரிச்சுக்கிறா. ஞானம் சிஷ்யாளுக்கு தானே கிடைக்கிறது, அதனால சிஷ்யால் சேகரிக்கிறதுக்கு சிஷ்யாளுக்கு தான் உபாதானம் மாறுதே ஒழியோ சொல்லித்தர ஆச்சாரியருக்கு உபாதானம் மாறுதோ அப்படின்னா, அது சொல்லித்தர ஆச்சாரியருக்கும் அது உபாதானம் தான்னு நிர்ணயம் பண்ணியிருக்கா பெரியவாள். அதனால ஞானத்தை உபதேசம் பண்ணுறதோ ஞானத்தை சேகரிக்கிறதோ, ஞானத்தை உபதேசம் பண்ணால் ஞானத்தை சேகரிக்கிறது ரெண்டுமே மொத்தத்தில் காலக்ஷேபமே உபாதானம் தான். சிஷ்யாளுக்கு சொல்லித்தர சொல்லித்தர ஆச்சாரியாளுக்கும் அந்த விஷயத்தில் இன்னும் ரொம்ப விசேஷமான நிஷ்டை ஏற்படுறதுனாலே அதுவும் அவளுக்கு ஒரு ஞான சேகரமாக போடுது. அதனால ஞானத்தை சேகரிக்கிறதா ஆறுது. மற்றவாள் உபாதானத்தில் நாம் அவ ஞானத்தை சேகரிக்கிறதுக்கு காலக்ஷேபம் சொன்னோமானால் அவளுடைய உபாதானத்துக்கு நாம் ஒத்தாசை பண்ணுறோன்றதுனாலையும் அது உபாதானம்னு ஆறுது. அது இப்படி காலக்ஷேபம், பெருமாள் திருவாராதனத்துக்கு வேண்டிய துளசியை சேகரிக்கிறது, நித்தியகரம அனுஷ்டத்துக்கு அனுஷ்டானத்துக்கு வேண்டிய தர்ப்பத்தை சேகரிக்கிறது, புஷ்பங்களை சேகரிக்கிறது, முக்கியமாக சுவாமி தேசிகன் உஞ்சவரத்தை எடுக்கிறது. அந்த சமயத்திலே உஞ்சவரத்தை எடுப்பார். ஆனால் இந்த தேசிக தினச்சரியிலே சுவாமி குமாரர் சுவாமி உஞ்சவரத்துக்கு போவார்னு சொல்லலை. அந்த 80 திருநட்சத்திர சமயங்களில் சுவாமி தேசிகன் உஞ்சவரத்துக்கு ஏழலைன்னு தெரியுது. ஏன்னா சுவாமியினுடைய குமாரரும் நல்லா தலையெடுத்துட்டார், அதுவும் சிஷ்யாலும் நிறைய சேர்ந்துட்டா, அதனால அத்தனை சிஷ்யால் எல்லாரும் சேர்ந்துருக்குச்சே சுவாமியை உஞ்சவிருத்தி எடுத்து ஜீவிக்க விடமாட்டா. அதனால அவர் உஞ்சவிருத்தி போக விடலை. ஐயாளெல்லாம் போக விடலைன்னு தெரியுது, இந்த ஸ்தோத்திரத்தை பார்த்தா தெரியுது. அதனால சிஷ்யாலே சுவாமி எதுக்காக உஞ்சவிருத்திக்கு போக போகிறார், அன்னைக்கு திருவாராதனத்துக்கு வேண்டிய அரிசியை சேகரிக்கிறதுக்கு வெளியில் போக போகிறார். அந்த அரிசியை சிஷ்யாலே சுவாமிக்கு உபாதான திரவியமாக கொண்டு வந்து சேகரித்து அதை சேர்த்துட்டு காலக்ஷேபம் பண்ணுவாள். அதனாலே சுவாமி அதுக்கு மேலே வந்த அரிசிக்கு மேலே வெளியில போய் உஞ்சவரத்தை எடுக்க வேண்டிய அரிசிக்கு அவசியம் இல்லைன்றதுனால சுவாமி தலிகைக்க வேண்டிய ஒரு வத்துக்காகவும், அப்புறம் இந்த தினச்சரியை பார்த்தா தெரியுது கொஞ்சம் சுவாமி குமாரர் தலையெடுத்து சிஷ்யெல்லாம் சேர்ந்த பிறகு சுவாமி வம்சவருத்திக்கு எழுதி ஆகலைன்னு தெரிகிறது. வம்சவருத்தி என்பது திரவியம், பெருமாள் நமக்கு திரவியம் எதுவும் தானே கொண்டு வந்து கொடுக்கலன்னா நாமே கொண்டு போய் போய் வாங்கிட்டு வரணும், அதுக்கு தான் வம்சவருத்தி. பெருமாளே கொண்டு வந்து சிஷ்யால் மூலமாக கொடுத்துட்டாருன்னா அதுக்கு மேலேயும் ஒரு பணத்தை ஆசைப்பட்டு ஒரு சொம்பு அரிசி கிடைக்காதான்னு போகிறது, அது அது தேசியம் பண்ண மாட்டார் அந்த காரியத்தை. அதனால சுவாமி குமாரர் தினச்சரியையில் சுவாமி உஞ்சவர்த்தி எடுத்தார்னு எழுதலை. ரொம்ப நாள் உஞ்சவர்த்தி எடுத்திருக்கார், அதனால தான் ஒரு தேசிக விரத்தினே பேர், உஞ்சவர்த்திக்கே தேசிக விரத்தின்னு பேர். ஆனால் அது தேசிகன் குமாரர் தலையெடுத்த பிறகு அந்த காரியம் நடக்கலை. ஆனால் இப்படி இந்த உபாதான காலத்தில் காலக்ஷேமம் சொல்வது, திருவாராதனத்துக்கு வேண்டிய வஸ்துக்கள் எல்லாம் சேகரிக்கிறது, அதுலேயே தான் அடக்கம். இது தலிகைக்கு வேண்டிய வஸ்துக்களும் எதுக்குன்னா திருவாராதனத்துக்காக வரபடினால அது உபாதானம் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் இஜ்யான்னு சொல்வது, மாத்தியானிக ஸ்நானம் பண்ணி மேல பெருமாள் திருவாராதனம் பண்றது. இந்த அந்த இஜ்ஜை என்பது தான் அஞ்சத்துலேயும் முக்கியமா சொல்லியிருக்கா. அதிகமம் உபாதானம் இஜ்ஜா சுவாத்தியாயம் யோகம்னு சொல்றதுல தேசிகனுடைய திருவாக்கு பிரகாரம் யோகாபியாசத்தை காட்டிலும் இஜ்ஜியா ஆராதனம் ரொம்ப விசேஷம்னு சாதிக்கிறார். பகவத் ஆராதனத்தை அவ்வளோ ஸ்ரத்தையாக நிதானமாக ரொம்ப பரிபூர்ணமாக தியான புரஸ்தரமாக, அதாவது தியான புரஸ்தரமானா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு மாத்திரம் சொல்கிறேன், பெருமாளுக்கு அர்க்யம் சமர்ப்பிக்கிறோம் என்றால் அந்த அர்க்யத்தை பெருமாளுடைய திருக்கரத்திலே சமர்ப்பித்து பெருமாளுடைய திருக்கரம், அதனால அந்த அர்க்யத்தினாலே அது சோதிக்கப்படுவதாக நினச்சிக்கணும். அந்த பெருமாளுடையதான அந்த சிவந்ததான சகல விதமான நல்ல ரேகைகள்லாம் நிறைஞ்சிருக்கக்கூடிய மிருதுவான ரொம்ப பரமசுந்தரமான அபயத்தை தரக்கூடியதான திருக்கரங்கள், அது திருக்கரத்திலே அர்க்யத்தை சமர்ப்பிச்சோம். அந்த அர்க்யத்தை பெருமாள் திருக்கரத்திலே சுவீகரிச்சுண்டு அதனாலே பெருமாள் திருப்பதி அப்படியே ரொம்ப அதை சோதிச்சுக்கிறா போலே சுத்தமாறா போலே அதை பாவிச்சுக்கிறது. அப்போ பெருமாளுக்கு பாத்தியம் சமர்ப்பிடுவோம். பெருமாள் திருவடியிலே லோகத்தெல்லாம் வளர்ந்த திருவடியிலே ஜலத்தை தீர்த்தத்தை சேர்க்கும் போது அந்த தீர்த்தமானது கங்கா தீர்த்தம் போலே பரிசுத்தி அடைவதாயும் பெருமாள் திருவடி சோதிக்கப்படுவதாயும் அந்த ஸ்மரணத்தோட செய்கிறது. ஆஜமனியம் சமரிக்கும் போது பெருமாள் தன் அந்த ஆஜமன தீர்த்தத்தை தன் நெஞ்சளவும் தான் சுவீகரிச்சுக்கிறா போல மூணு முறை சுவீகரிச்சுக்கிறா. இது போல அது ஒன்னொன்னுத்துலேயும் பாவனை, மொத்தத்தையுமே பாவனை தான். அந்த அந்த பாவனையிலே வேற ஒரு சிந்தனை வராமல் செய்யக்கூடியது. அந்த திருவாராதனத்திலே செய்யக்கூ அனுசந்தானம் பண்ணக்கூடிய மந்திரங்கள் இல்லை ஸ்லோகங்கள் இல்லை ஸ்தோத்திரங்கள் திவ்ய பிரபந்தங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லச்சே அந்த பரிபூர்ண பாவனையோட எப்படியாக்கும் ஒரு யோகாபியாசத்திலே யோகியானவர் பகவத் ஸ்மரணத்தை தியானம் பண்ணச்சே அந்த பகவத் ஸ்மரணம் என்பது பெருமாளுடைய திருவடியோ திருமுடியோ திருமார்போ திருவாழியோ திருச்செங்கோ இந்த மாதிரி எப்படியாக்கும் பூர்ணமான தியானத்தோடு செய்வாரோ அதே போலே மனசு ஈடுபட்டு திருவாராதனத்தை செய்வதனால அது யோகத்தை போலயே தான். இன்னும் கேட்டால் யோகத்தை விட வசந்ததாகவே சுவாமியினுடைய திருவுள்ளம் வந்தது. அது மாதிரி திருவாராதனம் சாதிச்சிருக்கார். அது திருவாராதனம் முடிஞ்சா அதுக்கு மேற்கொண்டு அன்னைக்கு அன்னைக்கு பகல் பொழுதுலே அதுக்கு போஜனம், அது நாம் என்ன சொல்லுவோம் அந்தர்யாமி ஆராதனம்னு சொல்றது. அது அந்தர்யாமி ஆராதனம் முடிஞ்சதுன்னா மேற்கொண்டு பகல் பொழுதுலே பொதுவாக படுத்துக்கக்கூடாதுன்னு சாஸ்திரம், படுத்தா உடம்புல பித்தம் ஏறிப்படும், அதனாலே பித்தம் ஏறினா மதம் ஏறிப்படும், மதம் ஏறினா ஆத்மகுணம் குறையும், அது மாத்திரமில்லை அஜீர்ணம் வரும், அஜீர்ணம் வந்ததுன்னா சாப்பிட்ட உணவு நன்னா ஜரிக்காம நிறையா அசத்தான பொருளை எல்லாம் உண்டாக்கும், அது என்ன பண்ணும் சரீரத்தில் மேற்கொண்டு வியாதியை உண்டாக்கும், அதனால இன்னும் ரத்த ஓட்டம் கெடும், அதனால் ரத்த ஓட்டம் ரத்தம் கெட்டதுன்னா பிராணன் கெடும், பிராணன் கெட்டதுன்னா மனசு கெடும், மனசு கெட்டா அதுக்கப்புறம் கேட்கவா வேணாம்னால பொதுவாக மத்தியான வேலையிலே படுத்துக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கா. ஆனால் வயசை உத்தேசிச்சு அவாவா ஏதாவது கொஞ்சம் காலம் கொஞ்சம் சயனிச்சிக்கலாம், 10 நிமிஷம் கூட சயனிச்சிக்கலாம்னு உண்டு. ஏன்னா மத்தியானம் படுத்துக்கலாமா கூடாதான்னு ஒரு கேள்வி அதுக்கு. இப்போ காக்க விருத்தாந்தம் இருக்கு ஸ்ரீமத் ராமாயணத்தில், அந்த ஸ்ரீமத் ராமாயணத்துல காக்கைய காகம் வந்து பிராட்டிய மார்பிலே குத்துறது, அப்போ பிராட்டி பெருமாள் மடியில பிராட்டி மடியிலே பெருமாள் சயனிச்சிருந்தார்னு வரும். அவர் சயனிச்சிருந்தாருன்னா எப்போ அது ராத்திரியா, ராத்திரி வேளையில் காக்கா கண்ணிலே படாது, அதனால் ராத்திரி வேளையிலே பட்சிகள் சஞ்சரிக்காது, அதனால பட்சிகள் மத்தியான வேளையில் தான் சஞ்சரிக்கும். அப்போ மத்தியானத்தில் பெருமாள் படுத்துட்டு இருந்தாரா, மத்தியானம் படுத்துக்கலாமா என்று ஒரு கேள்வி வரும். அதனால் ஆயுஷாஸ்திரத்திலையும் சொல்லியிருக்கு, தர்மசாஸ்திரத்திலையும் மத்தியானம் படுத்துக்கலாமா என்று சொன்னா அது ஆயாசத்தை பொறுத்து, அது ரொம்ப ஆயாசப்பட்டிருக்குச்சே அது அந்த ஆயாசத்துக்காக கொஞ்சம் விசிரமிச்சுக்கிறது என்று கொஞ்ச நேரம். கொஞ்ச நேரம்னா எப்படின்னா ஒரு 12 நிமிஷம் இல்லைன்னா 24 நிமிஷம் இந்த ஆயாச பரிகாரார்த்தம் சிரம பரிகாரார்த்தம் படுத்துக்கலாம் என்பது. அதனால தான் அந்த அதை காட்டுறது ராமாயணத்தில் கதையாக சில விஷயங்கள் சொன்னாலும் பகல் பொழுதுலே படுத்துக்கிறது உண்டா என்றால், அதனால தான் பரதாழ்வான் சபதம் பண்ணிச்சு உதயத்தில் தூங்கினவனுக்கு என்ன பாபமோ அஸ்தமிச்சல பொழுது தூங்கினவனுக்கு என்ன பாபம்னு அந்த பாபம் எனக்கு வரட்டும், ராமன் காட்டுக்கு போனால் அந்த காட்டுக்கு போவதற்கு நான் காரணமாக இருக்கும் பட்சத்தில், நான் தான் இந்த சூழ்ச்சி பண்ணேன்ற பட்சத்தில், அதாவது என்னால் தான் என்னுடைய சூழ்ச்சியினால தான் ராமன் காட்டுக்கு போகிறான் என்று இருக்கும் பட்சத்தில் அந்த பாவமானது எனக்கு வரட்டும்னு சொல்லிச்சே உபய சந்தியேசியானு சாய்க்கிறேன். ஆனால் சந்தியா காலங்களில் கட்டாயம் படுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு, அதனாலே ரொம்ப கெடுதிலாம் வரும்னு சொல்லியிருக்கு, வியாதிகள்லாம் வரும்னு சொல்லியிருக்கு. ஆனால் பகல் பொழுதிலே சயனம் என்பது பொதுவாக கூடாதுன்னு சொன்னாலும் ஆரோக்கியத்தை உத்தேசித்து பண்ணலாம். ஏன்னா இந்த உபன்யாசம் கேட்குறவா பகல் பொழுதிலே படுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார் தேசிகன், அதனால பகலில் படுத்துக்கிறவாள்லாம் தேசிய சம்பிரதாயத்துக்கு விரோதம் பண்ணுறோமோ அப்படின்னு ஒரேடியாக பயந்துட போகிறா. அதுக்காக சொல்கிறேன், சரீர ஆயாசத்தை வச்சு கொஞ்ச நேரம் 12 நிமிஷம் அல்லது 24 நிமிஷம் சயனிச்சுக்கலாம். தேசிகன் அந்த காரியம் பண்ணது கிடையாது, அந்த பகல் பொழுதுல படுத்துனது கிடையாது. என்ன பண்ணுவார் அப்படின்னா, அது ஆச்சு ஆகாரம் முடிஞ்சது, அந்தர்யாமி ஆராதனை முடிஞ்சதுன்னா அடுத்து சுவாத்தியாயம்னு மேற்கொண்டு காலத்தை பிரிச்சுப்பார். சுவாத்தியாயம்னு சொன்னா சுவாத்தியாயம்னா வேதாத்தியனம்னு அர்த்தம். அந்த சமயத்துல வேதாத்தியனம் பண்ணுவது, அதில் வேதாத்தியன புராணங்கள்லாம் வாசிக்கிறது இல்லைன்னா வேறு ஏதாவது புஸ்தகங்கள் வாசிக்கிறது, இப்படி நல்ல விஷயமாக பொழுது போகிறது, ஜபம் பண்ணுறது, இது ரொம்ப அந்த சமயத்தில் அவகாசம் இருக்குன்றதுனாலே விசேஷமான ஏதாவது மந்திர ஜபங்கள் ஏதாவது பண்ணலாம் என்பதாக உண்டு. ஆனால் இந்த தினச்சரியையை வாசித்தா முக்கியமாக என்ன தெரியுதுன்னா, தேசிகன் இத்தனை கிரந்தங்கள் சாதிச்சிருக்காரு, இத்தனை கிரந்தங்கள் சாதித்தது எப்போ எழுதினார், ஒருவேளை கார்த்தால ரொம்ப சீக்கிரம் சந்தியாவந்தனத்தெல்லாம் முடிச்சுட்டு உட்காந்துருக்க பகவான் எழுதுவாரோ 12 மணி வரைக்கும், அதுக்கு மேலே திருவாராதனத்துக்கு போவாரோ, இல்லைன்னா ராத்திரி பொழுது சீக்கிரம் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா 7 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து ராத்திரி 10, 11, 12, 1 மணி வரைக்கும் புஸ்தகம்லாம் எழுதுவாரோ என்றால் அது கிடையாது. தேசிகன் கிரந்தம் புஸ்தகம் எழுதுறாருன்னா அந்த புஸ்தகம் எப்பொழுதும் சாயங்காலம் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னால் மத்தியானம் பெருமாள் திருவாராதனமாயி அந்தர்யாமி ஆராதனம் சாப்பிட்டதுக்கப்புறம் இருக்கிற பொழுது சுவாத்தியாய காலம்னு இருக்க, இந்த அதாவது மொத்தத்தில் மத்தியானம் 2லேருந்து 5 குள்ளே எழுதுவார், 2 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே தான் புஸ்தகம் எழுதுகிற வழக்கம். இப்போல்லாம் நமக்கு ரொம்ப அவகாசம் இருக்குது, ராத்திரி 10, 11, 12 பிறங்கனா அது போ அதுக்கு எடிட் பண்ணுறேன்னா 10, 11, 12 இது மாதிரி எந்த காலமானாலும் வேலை பார்க்குறோம், அந்த மாதிரி கிடையாது. அந்த 2லேருந்து 3 மத்தியானம் அதுக்கு மேலே அந்த புஸ்தகம் எழுதுறதுக்கும் அந்த காலம் வச்சுக்க மாட்டான். இன்னொன்று அந்த காலத்தில் இன்னொரு வழக்கம் உண்டு, என்னென்னா அஸ்தமிச்சாவிட்டு விளக்கு வச்சாவிட்டு புஸ்தகம் எழுதக்கூடாதுன்னு வச்சுட்டா, அதாவது எழுத்து எழுதக்கூடாது, இது எழுதினா கண்ணு கட்டு போயிடும். அந்த காலத்தில் அவ்வளோ வெளிச்சம் கிடையாது, எல்லாமே தீபத்தினுடைய விளக்கு தான், அந்த தீபத்தினுடைய ஜுவாலை எவ்வளோ பெரிய வெளிச்சம் வந்துட போகிறது, அதனால் எவ்வளோ நன்னா கண்ணு தெரிஞ்சாலும் கண்ணு கட்டுத்தக்கூடாதுன்னு சொல்லி ராத்திரி வேளையில் எழுதக்கூடாது அப்படின்னு. ராத்திரி வேளையில் எழுதவே மாட்டா, அது ராத்திரியில் எழுதக்கூடாதுன்னே பெரியவாளுடைய ஒரு வழக்கம் உண்டு. அதனால் ஒருவேளை புத்தகங்கள் சேவிக்கிறது வேணால் வச்சு பல எழுதுறதுன்றது கட்டாயம் கிடையாது. தேசிகன் இத்தனை கிரந்தங்கள் சாதித்தது 2 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே மத்தியான காலத்தில் சுவாத்தியாய காலத்தில் மட்டும்தான் அது. அப்புறம் அடுத்தது சாயங்கால அனுஷ்டானத்தெல்லாம் முடிச்சுட்டான்னா ராத்திரி யோகாபியாசம், அந்த யோகாபியாசம் தேசிகன் சாதிச்சிருக்கார், ஆயுர்வேதத்துலேயும் சொல்லியிருக்கா ஒரு மனுஷன் கட்டாயம் ராத்திரி 9 மணிக்கு படுத்துக்கணும், கட்டாயம் விடியற்காலையிலே 3 மணிக்காவது எழுந்துக்கணும், 3 மணிக்கு முன்னால் எழுந்துக்கக்கூடாது, அந்த 2-6 மணி நேரம் கட்டாயம் தூங்கணும். 2 யாமகாலம் 9லிருந்து 3 மனுஷன் கட்டாயம் தூங்கணும். கீதையில் பெருமாள் சொல்லிச்சே கூட யுக்தாகார விகாரத்தையான சாதிச்சார், ஒரு மனுஷன் திட்டமாக சாப்பிடணும், அதிகமாக சாப்பிடக்கூடாது, திட்டமாக தூங்கணும், அதிகமாக தூங்கக்கூடாது, யார் திட்டமா தூங்கலையோ அவனுக்கு யோகாபியாசம் கைகூடி வராதுன்னு சாதிக்கிறான். அதுக்கு திட்டமா தூங்கலன்னா என்ன, திட்டமா தூங்குறதுன்னா என்ன, திட்டமா தூங்குறது என்னன்னா அதான் சொன்ன ராத்திரி ரெண்டாவது ஜாமமும் மூணாவது ஜாமமும் அவசியம் ஒரு மனுஷன் தூங்கி ஆகணும். அப்படி எவன் தூங்கலையோ அவனுக்கு யோகாபியாசம் கை கூடி வராது. ஏன்னா சரீரம்தான் எல்லாத்துக்கும் காரணம். சரீரம் நல்லா இருந்தா தான் மனசு நல்லா இருக்கும் இல்லையா. நமக்கே தெரியுறது ஒரு அஜீர்ணமா இருந்ததுன்னா உடனே என்னமோ வேதனை பண்ணுறது, ஒரு மனசு ஒரு நிலையில போகும். ஏதோ கொஞ்சம் தலை சுத்தலா இருந்ததுன்னா முதலே போச்சு. பிபி வந்துடுத்துன்னா எதை எடுத்தாலும் படபடப்பு. சுகர் ஏறி போச்சுன்னா எப்போ ஒரே தள்ளாமல். இதெல்லாம் சரீரத்தை கொண்டு தானே மனசு நல்லா இருக்குன்னு, மனசை வச்சுத்தானே நல்ல காரியம் பண்ணணும். கீதையிலே பெருமாள் சொல்கிறார், முதல்ல நல்லா தூங்குடா, அதுக்காக ஓவராக தூங்கிவிடாத அப்படின்னு. ஏன்னா அதிகமாக நான் நிறைய தூங்குறவன், நிறைய சாப்பிட்றவன், இவனுக்கெல்லாம் யோகம் கைகூடி வராது. ஆனால் குறவாக தூங்குறவன், குறவாக சாப்பிட்றவனுக்கும் யோகம் வராது அப்படின்னு சாதிக்கிறார் கீதையில். அதனால் தேசிகன் நல்லா திட்டமாக நல்லா 9 மணிக்கு படுத்துட்டாருன்னா திருப்பி காலத்தால் 3 மணிக்கு கட்டாயம் எழுந்துருவான். இதெல்லாம் இந்த ஸ்தோத்திரத்தில் தினச்சரியினாலேயும் தெரியுது, பெரியவாழ் அனுஷ்டானமும் அப்படி தான். இந்த தினச்சரியா ஸ்தோத்திரத்தில் இது தேசிகன் எப்படி இந்த மாதிரி காரியம் பண்ணிட்டு இருப்பார் என்று இப்போ நான் சொன்னது ஓரளவு தான். தேசிகன் என்ன எல்லாம் பண்ணிட்டு இருந்தார் என்று இப்போ சொல்லலை. இல்லை சுவாமியினுடைய திருவாக்கினாலே, சுவாமி குமாரருடைய திருவாக்கினாலே என்ன சாதிக்கிறார்னா, தேசிகன் இப்படி ஒரு நாளை 5 விதமாக பிரிச்சுப்பார்னு. ராத்திரி யோகாபியாசம், யோகாபியாசம்னு சொன்னால் என்ன மாதிரியான யோகாபியாசம் என்பது அது முக்கியமான விஷயம் அது. ஆனால் அது அப்புறம் சொல்கிறேன். இப்போ சுவாமி தேசிகன் தினம் காட்டு மொத்தம் ஒரு நாளை 5 ரூபமாக பிரிச்சுப்பார். எப்படின்னா, யஹ் பிராதர் அபேத்திய ஹரிம் சுச்சி நிந்திரவியான் உபாதாய சுச்சி கிருதேஜ்யஹ சுவாத்தியாய யுக்தா நிஹி யோக ரூபாம் நித்ராம் சமாரோகதி தம் நதாஸ்மஹ. ஒரு இந்த ஸ்லோகத்தில் சொன்ன விஷயம் என்னென்ன, இப்படி தேசிகன் பகல் பொழுத ஒரு நாள் பொழுது எப்படி பிரிச்சுப்பார்னா, காலத்தால் முதல்ல அபிகமனம், அடுத்தது உபாதானம், அடுத்து இஜ்யான்னு சொல்ல முடியான திருவாராதனம், அதுக்கப்புறம் சுவாத்தியாயம்னு சொல்ல முடியான வேத வேதாங்க வேதாந்த கிரந்த புராண பட்டணங்கள், அதுக்கப்புறம் சாயங்காலம், அதுக்கப்புறம் சுவாத்தியாயத்துக்கு அப்புறம் யோகம் என்பதாக இப்படி 5 விதமாக பிரிச்சுப்பார் என்று சொல்லியிருக்கு. இதே தான் நம்ம ஆன்மீகத்திலையும் பெரியவாள் நமக்கு சொல்லித்தரா. அதில் தேசிகன் எப்போ எழுந்திருப்பார்னு சாதிக்கிறார். இப்போ அபிகமனத்தை பற்றி என்ன சாதிச்சிருக்காருனா, யாமே துரி ஏயதவாக்கு ரஜன்யா வியாய் செய்யாம் விஹிதாங்கிரி யுத்தி யோ அத்தியாதரேண ஆஸ்தித யோகசேஷம் தம் வெங்கடேஷம் குருமாஸ்ரயாமஹ. இந்த ஸ்லோகத்தில் என்ன சாதிக்கிறார், 4வது ஜாமத்தில் எழுந்துருவார். 4வது ஜாமத்தில் எழுந்துருவார்னு சொன்னால், அதாவது இரவு பொழுதின் 4வது ஜாமம், 3லேருந்து 6ன்னு வச்சுக்கோங்க. இப்படி காலையில் 3லேருந்து 6 பெரியவாள் அந்த 3லேருந்து 6ல எழுந்துக்கிறதுன்றது அவளுக்கு, அது 6க்கு காலத்தாலே 3லேருந்து 6 எழுந்துக்கிறதுக்கு உடம்பு ஒத்தாசை பண்ணலையோ அவளுக்கு கட்டாயமாக உடம்பு சரியாக இல்லைன்னு அர்த்தம். இல்லை சுவாமி நான் ரொம்ப நல்லா இருக்கேன், ரொம்ப பிரிஸ்காக இருக்கேன், ட்ரெட்மில்லாம் கூட ட்ரெஸ்ட் பண்ணியாச்சு, டெஸ்ட்லாம் பண்ணியாச்சு, எல்லாம் பிரமாதமாக, நான் ஓடுறதெல்லாம் எனக்கு மூச்சே வாங்காது அப்படின்னு எது வேணால் இருக்கட்டும். யாருக்கு 3லேருந்து 6 எழுந்துக்கிறதுக்கு யாருக்கு முடியலையோ, அதாவது அந்த 3லேருந்து 6 உடம்பு தானே எழுந்துக்கணும். அது மாதிரி எழுந்துக்கலன்னா யாருக்காக இருந்தாலும் சரி, எனக்காக இருந்தாலும் சரி, உங்களுக்கு யாருக்காக இருந்தாலும் சரி, உடம்பு அது வாஸ்தவமாக சாத்விகமான உடம்பாக இல்லை என்று அர்த்தம். ஏன்னா அது காலை பொழுது ரொம்ப சாத்விகமான பொழுது. அந்த சாத்விகமான பொழுதுலே உடம்பு சாத்விகமாக இருந்ததுன்னா தானே அந்த சத்துவோத்தரமானதுனாலே விழிப்புணர்ச்சி ஏற்பட்டு புத்தியானது நல்ல பிரகாசத்தோடு விழிச்சிருக்கும். அது தேசிகன் அந்த 3லேருந்து 6 மணிக்குள்ளே எழுந்துருவார். ஆன்மீகத்தில் சொல்லச்சே சொன்னான், 3 மணிக்கு எழுந்து பார்த்தேன் என்னமோ முடியலை அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, ஜீர்ணமாகற வரைக்குமாவது படுத்துக்கோன்னு என்ன, ஏன்னா ஜீர்ணமாகாமல் அஜீர்ணம் இன்னும் ஜீர்ணம் ஜெரிக்கா ஆகாரம் ஜெரிக்காமல் வயதில் இருக்கதே எழுந்துக்கிறதுன்றது அதுவும் அது உடம்புக்கு கெடுதல் தான். அதனால் ஜீர்ணமாகற வரைக்கும் படுத்துக்கோ. எப்படியா இருந்தாலும் சரி, அது சூரியோதயத்துக்கு முன்னாலே வரக்கூடியதான அந்த இது இருக்க, அந்த 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 அருணோதயம்னு சொல்லுவாளே, அந்த அருணோதய காலத்திலேயாவது கட்டாயம் எழுந்துடணும். அதுக்கு மேலே சயனிச்சுட்டு இருந்தா பாபத்துக்கு பாபம் மாறுது, உடம்பு ரத்தமும் கெட்டு போறது. நீங்க சொன்ன யாமே துரியே யதவா கிரஜன்யாஹா, இதெல்லாம் இப்போ இந்தியாவினுடைய நிலவரத்தை பத்தி சொல்றோம். நீங்கெல்லாம் உபன்யாசம் கேட்குறவா நிறைய பேர், அமெரிக்கா அமெரிக்காவில் எப்போ உதயமாகும் அருணோதயம் எப்போ ஆகும் அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்கள் இந்தியாவினுடைய நிலையை வச்சு சொல்கிறது. இந்தியாவினுடைய நிலையில் சூரியோதயத்துக்கு முன்னாடி வரக்கூடிய அருணோதயம்ன்றதான பிரகாசம் இருக்கு. அந்த பிரகாசத்தை பிரகாசம் வர்றதுக்கு முன்னாடி எழுந்துடணும் அப்படின்னு பெரியவாருடைய அனுஷ்டானம். இங்கே தேசிகன் எப்படின்னா, அது நாலாவது ஜாமத்தில் எழுந்துருவார், மூணுலேருந்து ஆறுக்குள்ளே சீக்கிரமே எழுந்துருவார். அதுக்கு மேலே சொல்கிறார் யதவாக்கு, எழுந்த உடனே ஒரு வார்த்தையும் பேச மாட்டார், அது ஆஜமனம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. எழுந்த உடனே ஆஜமனம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவார்னா, இதை சொல்கிறார் பாருங்கோ, ராத்திரி எந்த யோகத்தை சங்கல்பிச்சுண்டு சயனிச்சுண்டாரோ அந்த யோகத்தினுடைய மீதியை மித்தியம் அனுஷ்டானம் பண்ணுவார். அதாவது யோகம்னா என்னன்னு, யோகம்னா அந்த யோகாசனம் என்பது தான் யோகம்னு இல்லை, பெருமாளிடத்திலே இந்த ஆத்மாவானது அப்படியே ஒன்றி போய் இருப்பதாக பாவிச்சுண்டு தூங்கிறது கூட யோகம்தான்னு நம்ம பெரியவாளுடைய சித்தாந்தம் இது. அதுபோல பெருமாளிடத்திலே நம்மளை பாவிச்சு படுத்துக்கிறோம், அதை ராத்திரி சயனிச்சுக்கிறோம். சயனிச்சுக்கச்சே பகவானையும் சுவனியாமிய ஸ்வரூபஸ்திதி பிரவருத்தி சுவசேஷைக அசைன அனயனாத்மனா ஸ்வகீய ஸ்வகீய சோகர்ணி ஸ்வராசனிக பிரயோஜனாய பரமருஷா சர்வசேஷி ஸ்ரீபதி சுவசேஷ போதவிதம் யோகாக்கியம் கர்ம ஸ்வஸ்மி ஸ்வப்ரியதையே ஸ்வயமேவ காரயதி என்று, இந்த மாதிரி யோகம் என்றதான கர்மாவை பெருமாள் இந்த ஆத்மாவை கொண்டு இது மாதிரி பண்ணிக்கிறார் என்று ஒரு சங்கல்பம். அந்த யோகத்தை சங்கல்பிச்சுண்டு அப்புறம் முக்கியமாக அது ராத்திரி அனுசந்தானம் பண்ண வேண்டிய சில ஸ்லோகங்கள் பாசுரங்கள்லாம் கூட உண்டு. பெரியவாள் பாசுரங்கள்னு சொல்லச்சே, உரகல் 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 ஒன் சுடர் ஆழியே சங்கே அறவெறினாந்த கவாளே அழகிய சார்கமே தண்டே இரவு படாமல் இருந்த எண்மருலோக பாலியிருகாள் பறவையரையா உரகல் பள்ளியறை குறிக்குள் மின் என்று இந்த பாசுரத்தை அனுசந்தானம் பண்றது உண்டு. க்ஷீரதாகர தரங்க சீகராதாரதாரகித சாருமூர்த்தையே போகி போக சயனீயசாயினே மாதவாய மதுவித்விஷே நம என்று இந்த ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்றது உண்டு. முக்கியமான அனுஷ்டானத்தில் ஸ்ரீ வைகுண்ட கத்தியத்தை அனுசந்தானம் பண்ணணும்னு பெரியவாளுடைய வழக்கம். அதை தான் இங்கே சாதிக்கிறார். வைகுண்ட கத்தியத்திலே பாஷ்யக்காரர் எப்படி வைகுந்தநாதனை தியானம் பண்ணுறாரோ அந்த மாதிரியான வைகுண்டநாதனை தியானம் பண்ணி கொண்டு அவனிடத்திலே அவனுடைய திருவடியிலே இந்த ஆத்மாவானது ஒன்றி போய் அவனுடைய திருவடியிலே நிம்மதியாக அந்த திருவடி கமலங்களிலே சயனத்தை தலையை சாய்ச்சுண்டு எல்லா பொறுப்பையும் சர்வலோக நாயகனாக இருக்கிறவன் அவன் பார்த்துப்பான்னு நிம்மதியாக தூங்கிறதுக்கு யோகம்னு சொல்லி வச்சுருக்கா. அப்போ அதுக்கு முன்னாடி அந்த யோகத்துக்காக பகவானுடைய தியானம் இருக்க, வைகுண்டநாதனுடைய தியானம் அது வைகுண்ட கத்தியத்தில் இருக்கா போலே அனுசந்தானம் பண்ணுவது வழக்கம். அப்புறம் இப்போ தூங்கியாச்சு, கார்த்தால எழுந்துக்கிறார். எழுந்தா சுவாமி தேசிகன் அந்த வைகுண்ட கந்தத்திலே ராத்திரி தூங்கச்சே என்ன இப்போ வைகுண்டநாதனை தியானம் பண்ணிட்டாரோ அதே மாதிரி திருப்பியும் வைகுண்ட கத்தியத்தை அனுசந்தானம் பண்ணி வைகுண்டநாதனை தியானம் பண்ணிக்கிறது இது யோகம்னு சொல்லியிருக்கு. நம்ம பெரியவாள் எல்லாருடைய அனுஷ்டானமும் யோகம்னா இதுதான். ஏன் யோகாபியாசம் அனுஷ்டானம் இல்லையான்னு கேட்கலாம். யோகாபியாசம் பண்ண தெரிஞ்சு பண்ணுறவாளுக்கு அந்த யோகாபியாசம் அது அவசியம் பண்ணணும். யோகாபியாசம்னு பண்ணக்கூடாது பண்ண தெரியாதவாளுக்கு இந்த மாதிரி அனுஷ்டானமானதே யோகாபியாசம்தான் என்று சொல்கிறது. அதனால இந்த யோகத்தை சுவாமி தேசிகன் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருந்தார்னு. இதனால தேசிகன் யோகாபியாசம் தெரியாதுன்னு அர்த்தம் இல்லை. அவருடைய நித்திய பரமைகாந்திகளுடைய அனுஷ்டானம் இப்படிதான்னு காட்டுறது தேசிகனுடைய அனுஷ்டானம். அதனால இந்த மாதிரி யோகாபியாசம் அப்போ பண்ணுவார். அதுவே தான் அதை யோக சேஷம் ராத்திரி பண்ணதான யோகத்தினுடைய மீதியை முதல்ல வைகுண்டநாதனை தியானம் பண்ண யோகம், அதுக்கப்புறம் அந்த பெருமாள் திருவடியிலே பரிபூர்ணமாக தன்னை சமர்ப்பிச்சுட்டு அதே ஸ்மரணத்தோடே தூங்கி போகிறது ஒரு யோகம். தூங்கி எழுந்த உடனே திருப்பியும் அந்த வைகுந்தநாதனையே தியானம் பண்ணுறது என்பது. ஆழ்வார் சொன்னார் கலியன் துஞ்சும்போது அழைமின் துயர்வரில் நினைமின் துயரிலே சொல்லிலும் நன்றாம் நஞ்சுதான் கண்டீர் நம்முடை வினைக்கு நாராயணா என்னும் நாமம் என்று சாதிச்சார். அது துஞ்சும்போது அழைமின் என்பதா சொன்னாரோ இல்லையா, துஞ்சும்போதுன்னா தூங்கும்போது சொல்லுங்கோன்னு ஒரு அர்த்தம், இல்லைன்னா சாகும்போது சொல்லுங்கோன்னு ஒரு அர்த்தம். இதுல சாகும் போதும் சொல்ல முடியாது, தூங்கும் போதும் சொல்ல முடியாது இல்லையா. சாகும் போது எவனாவது என்ன சுவாதீனமா ரொம்ப கண்ட்ரோலா நாராயணான்னு எவனாவது சொல்ல முடியுமாண்ணா? அவ்வளோ சுவாதீனமாவா இருக்கான், நல்லா சுவாதீனமா இருக்கச்சவே நாராயணா ஆக மாட்டேங்கிறது. அஸ்வாதீனமான திசையில வாய் ஒரு பக்கம், வாங்கி வலிப்ப வார்ந்த நீர் குழி கண்கள் முழற்ற என்று அந்த திசையில. அப்போ ஆழ்வார் துஞ்சும் போது அழைமின்னு சொன்னாரு, என்ன சுவாமி நம்மளால முடியாததை சொல்லிவிட்டாரு. சாகும் போது சொல்லணும், இல்லைன்னா துஞ்சும் போது அழைமின்றதுக்கு தூங்கும் போது சொல்லணும்னு அர்த்தம். ரெண்டு அர்த்தமும் கை செய்ய முடியாது. அதனால துஞ்சும் போது அழைமின்னா சாகும் போது அழைமின்னு அர்த்தம் கிடையாது. அதுக்கு துஞ்சும் போது அழைமின்னா தூங்கும் போது சொல்லுங்கன்னு அர்த்தம். தூங்கும் போது சொல்லுங்கன்னா தூங்குறதா சொல்றதான்னு கேள்வி. என்ன சுவாமி நான் தூங்கிட்டே இருக்கிறதா இல்லைன்னா சொல்லிகிட்டே இருக்கிறதா, ரெண்டும் பண்ண முடியாது. என்ன அது தூங்குறதுக்கு போச்சே சொல்லணும்னு அர்த்தம். அப்புறம் தூங்கி எழுந்த உடனே சொல்லணுமா? அப்படி சொல்லிட்டா தூங்குறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லி தூங்கி எழுந்த உடனே சொல்லிட்டானா தூக்க செய்யலாம் சொன்ன மாதிரி ஆயிடுமா? திருக்குறள் தாண்டவன் ரொம்ப ஆசியமா சாதிப்பார். அது எப்படி அது? தூங்கச்சே முன்னாடி சொல்லிட்டு தூங்கி எழுந்த உடனே சொல்லிட்டான்னா தூங்கச்சேலாம் பெருமாள் சொன்ன மாதிரி கணக்கு எழுதி பாருவோ அப்படின்னா. அதுக்கு தேசிய கூட நான் ரொம்ப ஹாசியமாக சொல்லுவார், வேண்டா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் அப்படி தான் நடக்கிறதாண்டா, காலத்தால் போகணுன்னே கையெழுத்து போடுவானா அட்டண்டன்ஸில், அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் சீட்டில் உட்காந்து எழுந்து போயிடுவாளாம், திருப்பியும் சாயங்காலம் ஒரு வாட்டி சீட்டில் போய் உட்காந்துட்டு அப்புறம் ஆஃபீஸ் முடிஞ்சு கொடுத்தோன்னு எழுந்து வந்துடுவாளாம். காலத்தால் போய் சீட்டில் உட்காந்துடு, அப்புறம் திருப்பியும் சாயங்காலம் போய் ஒரு வாட்டி சீக்கிரம் சீட்டில் உட்காந்துட்டு எழுந்து வந்தாருன்னா அந்த நாள் பூரா அவன் வேலை செஞ்சுதான் சம்பளம் கொடுத்துட்றாளாமே கவர்மெண்ட்டில் அப்படின்னு ஸ்டேட் கவர்மெண்ட்டை பரிகாசம் பண்ணுறது உண்டு அந்த காலத்தில். அந்த பரிகாசத்தை எடுத்து இது திருக்குறள் தாண்டவன் எவ்வாறு இந்த மாதிரி தான் யோகம்னா, அது முதல்ல தூங்க ஆரம்பிக்கச்சே பகவத் ஸ்மரணையோடு தூங்கணும், அப்புறம் தூங்கி போயிடணும். அடுத்து தூங்கி எழுந்த உடனே பகவத் ஸ்மரணை பண்ணிவிட்டா அது மொத்தமே பகவத் ஸ்மரணை பண்ண மாதிரி, அதை பெருமாள் கணக்கு எழுதிட்டுருவார் அப்படின்வா. தேசிகன் அது தூங்குவதற்கு அதை சயனிச்சிப்பதற்கு முன்னாடி ஸ்ரீவைகுண்ட கத்தியத்தை அனுசந்தானம் பண்ணிட்டு அப்புறம் காலத்தால் எழுந்திருக்கச்சே ஸ்ரீவைகுண்ட கத்தியத்தை அனுசந்தானம் பண்ணிட்டு எழுந்துப்பார் அப்படின்னு. அந்த ஸ்ரீவைகுண்ட கத்தியானத்தில் ஸ்ரீவைகுண்டநாதன் எப்படி எழுதியிருப்பார்னு பாஷ்யக்காரர் ரொம்ப ஆச்சரியமாக சாதிக்கிறார். அதுக்கும் திருவிழந்தாண்டம் சாதிச்சாகும். ஸ்ரீவைகுண்டத்தில் பெருமாள் இப்படி தான் இருக்கார் அப்படின்னு எப்படி பாஷிக்காருக்கு தெரியும்னார். அந்த மாதிரி இங்கே மரங்கள்லாம் இருக்குது, பட்சிகள்லாம் இருக்குது, பழுத்த பழமெல்லாம் இருக்குது, நிறைய உத்தியானவனங்கள்லாம் இருக்குது, ரொம்ப போக்கியமாக காத்தடிக்கிறது, போகி உபகரண போகஸ்தானம் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு எப்படி தெரியும் அப்படின்னு. அதுக்கும் ஆண்டவன் சாதிச்சாகும். எப்படி தெரியும்னு இங்கே இருக்கிறவாளால் சொல்ல முடியாது, பாஷிக்காரெல்லாம் அங்கேயே இருந்துட்டு வந்தவா, அதனால் அங்கே இருந்துட்டு வந்துட்டதுனால இங்கே வந்து சொல்கிறார் நம்ம ஊர் எப்படி இருக்குது தெரியுமோ இல்லையோ அப்படின்னு. அதனால் பாஷ்யக்காரர் வைகுண்ட கத்தியத்திலே சாதிச்சிருக்கிறது சாட்சாத்து பாஷ் பெருமாளை பார்த்துட்டு வந்து எழுதின புத்தகம் உண்டாது அப்படின்னு சாதிப்பார். அதனால் நித்திய சாட்சாத்து நித்திய சூரியர்கள் தானே நமக்கு ஆச்சாரியாளாக விசேஷமாக வந்து அவதாரம் பண்ணுறா, அதை வச்சு சொல்லுவார் பாஷ்யக்காரர்லாம் அங்கே இருந்துட்டு இங்கே வந்து அவர் நமக்கு சமாச்சாரம் சொல்லிட்டு போயிருக்கா. அதனால் வைகுண்ட கத்தியத்திலே எழுதியிருக்கிற நான் வைகுண்டநாதருடைய ஸ்வரூபம் வர்ணித்த பிரகாரமே அங்கே எழுதியிருக்கிற பெருமாள், அதனால் வர்ணிக்கப்பட்டதை அப்படியே அனுசந்தானம் பண்ணுறது நம்ம யோகத்தில் யோகசேஷம் என்பதாக சொல்வது. இந்த மாதிரி பெருமாளை தியானம் பண்ணிப்பார் யோகத்தில். இந்த யோகசேஷம் இத்தோடே முடிகிறது. அதாவது முதல் நாள் அபிகமனத்து சங்கல்பிச்சுட்டார் பாருங்கோ கார்த்தால், இதுக்கப்புறம் அபிகமனம் சங்கல்பிச்சுப்பார். இப்போது இதே மாதிரி இப்போ அபிகமனம் சங்கல்பிச்சுட்டா மறுநாள் ராத்திரி தூங்கி எழுந்து கார்த்தால யோகசேஷத்திலே ஸ்ரீ வைகுண்டநாதனை தியானம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் இதெல்லாம் ஒரு நாள் அனுஷ்டானமாய் சுவாத்தியாயத்தை அதிகமனம் ஆரம்பித்து யோகம் முடிகிற வரைக்கும்னு ஆகும். இது இந்த போல் இப்போ நாம் சொன்னது யோகம் மாத்திரம் சொல்லியிருக்கு. அது மாத்திரம் இல்லை, இந்த யோகம் மாத்திரம்னு சொன்னது என்னென்னா இந்த யோக சேஷத்தை வளர்த்துக்கலாம். எப்படி வளர்த்துக்கலாம்னா இப்போ யோகாபியாசம் பண்ணுறதுக்கு எது ரொம்ப வசதியான காலம் அப்படின்னு யோகசாஸ்திரத்தில் என்ன சொல்லி கொடுத்துருக்காருன்னா, இப்போ விடியற்காலை பொழுது இருக்க, அந்த விடியற்கால பொழுதில் எழுந்து அடுத்து சந்தியாவந்தனம் செய்வதற்காக ஸ்நானத்துக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்போது யோகாத்தியாதம் பண்ணால் ரொம்ப நல்லது விசேஷம்னு சொல்கிறான். அதனால தான் இந்த பிராம்ம முகூர்த்தம்னு பேர் பிடிக்கும். விடியற்கால முகூர்த்தத்துக்கு பிராம முகூர்த்தம்னு பேர், அருணோதயத்துக்கு முன்னாடி வர முகூர்த்தங்கள் பிராம முகூர்த்தங்கள். அந்த முகூர்த்தத்தில் பேர் வைக்கச்சே முகூர்த்தத்துக்கு பிராம முகூர்த்தம்னு பேர். பிராம முகூர்த்தம்னா என்னன்னா அது பிரம்ம சம்பந்தமான முகூர்த்தம், பிரம்ம சம்பந்தி முகூர்த்தம் பிராம முகூர்த்தம். பிராம முகூர்த்தம்னா பிரம்மத்தை தியானம் பண்றதுக்கு உண்டானதான நல்ல பொழுதுன்னு அர்த்தம். அது பிராமணாள் முகூர்த்தம்னு நினைச்ச கூடாது. பிராமணாள் மட்டும்தான் கத்தல எழுந்துக்கணும், மற்றவெல்லாம் தூங்கணும்னு அர்த்தம் இல்லை. பிராம முகூர்த்தம்னா பிரம்மத்தை தியானம் பண்றதுக்கு வேண்டியதான நல்ல முகூர்த்தம்னு அர்த்தம். பிராம முகூர்த்தம் அப்ப காயத்ரி பண்றதுக்கு நல்ல முகூர்த்தமோ அது அப்படின்னா, அது காயத்ரி பண்ணலாம் அது வேற. ஆனா யோகாபியாசம் பண்றதுக்கு, யோகத்திலே பிரம்மத்தை தியானம் பண்ணினா, அந்த பொழுதுலேயே தியானம் பண்ணினா ரொம்ப விசேஷமா சீக்கிரம் சித்தி வரும். அது நமக்கு அந்த நிஷ்டை வரணுமோ இல்லையோ, அந்த சமாதின்னு நிலைமை அடையிறதுக்கு உண்டானதான அந்த நிஷ்டை வரணும்னு சொன்னா அதுக்கு வேண்டிய பொழுது எதுவா இருக்கும்னா, மத்தியான பொழுது சாயங்கால பொழுதோட அது விடியற்கால பொழுது என்று சொல்லும் முடியாத அந்த பிராம முகூர்த்தமானது ரொம்ப சத்துவோத்தரமா இருக்கும். அதனால இது ரொம்ப சாத்விகமான பொழுது. அந்த பொழுதுலேயே தியானம் பண்ணினா தியானம் நல்லா கைகூடி வரும்ன்றதுனால பிரம்ம தியானம் கைகூடி வரக்கூடிய முகூர்த்தமான அப்படின்னாலே பிராம முகூர்த்தம்னு சொன்னான். அந்த பிராம முகூர்த்தம் அதான் சொல்றாருங்க, அந்த பிராம முகூர்த்தத்துல யோகாபியாசம், அதுவும் விசேஷமா சிந்தனை பண்றது, பகவானை சிந்தனை பண்றது ரொம்ப நல்லது. அதுபோல யோக சேஷத்தை அந்த சமயத்துல பரிசமாப்தி பண்ணிட்டு அடுத்தது அனுஷ்டானத்துக்காக புறப்பட்டாகும் சுவாமி என்று. அந்த அனுஷ்டானத்துக்கு காவேரிக்கு வெள்ளி ஆகும், அதை இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். இங்கிருந்து அடுத்தது காவேரிக்கு வெள்ளி ஆகும், காவேரிக்கு வெள்ளியாகி காவேரியிலே ஸ்நானம். அது சாஸ்திர பிரகாரம், சாஸ்திரத்திலே ஸ்நானம் சொல்லியிருக்கு, மிருத்திகா ஸ்நானம், அகமர்ஷண ஸ்நானம்னு சொல்லியிருக்கு. ஏதாவது ஒரு ஸ்நானத்தை சாஸ்திரியமாக பண்ணுவது முக்கியமாக. இதில் ஒரு விஷயம் சொல்கிறேன், நம்ம பெரியவாளுடைய அனுஷ்டானம் என்னென்னா, அதுவும் முனித்ரிய சித்தாந்தத்திலே பெரியவாள் ஆச்சாரத்தில் என்ன வச்சுட்டுருக்காங்கன்னா, அது மிருத்திகா ஸ்நானம் ரொம்ப அவசியம்னு வச்சுட்டுருக்காங்க. மிருத்திகா ஸ்நானம்னு சொன்னோன்னா மண்ணாலே குளிப்பது என்பது, தினமுமே மண்ணாலே குளிக்கணும்னு சொல்லியிருக்கா. அதனால் மண்ணால் போய் குளிப்பாளா சார், என்னவா இருக்கு இந்த காலத்தில் ஆச்சரியமான சோப்பு என்ன, ஷாம்பு என்ன, அப்படியே கம கம கமான்னு என்ன பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போல்லாம் நமக்கு நிறைய வஸ்துக்கள்லாம் குளிக்கிறதுக்கெல்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னா, என்னைக்கா இருந்தாலும் சரி, அன்னைக்கா இருந்தாலும் இன்னிக்கா இருந்தாலும் அது மண்ணால் குளிக்கிறது ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்னு இப்போ திருப்பியும் நிறைய பேர் நான் கூட பார்க்குறேன். இந்த இப்போ நிறைய இது மாதிரி பேப்பர் பிட்ஸ்லாம் வருது, இல்லை நியூஸ்லாம் வருது, மண்ணாலேயே குளிக்கிறதுக்குன்னு இதுக்குன்னு தனியாக ஒரு குளம் ஒரு ஏரியெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சு இதுக்குன்னு ஒரு எதுக்காகன்னா, அந்த ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக மண்ணால் குளிக்கிறதுக்கு வசதியெல்லாம் பண்ணித்தரா அப்படி சில இடங்கள்ல அப்படின்லாம் வருது. இவெல்லாம் புதுசாக கண்டுபிடிச்சதா அவன் நினச்சிக்கிறா, இல்லை நம்ம அனுஷ்டானத்தில் எத்தனையோ யுகங்களாக இதுதான், காரத்தால் எழுந்தால் மண்ணால் குளிக்கணும்னா அதுக்கு மண்ணுன்னு எந்த மண்ணால் குளிக்கிறது அப்படின்னு. மண்ணுன்னா தேய்ச்சினா ஒரே சொரசொரன்னு இருக்குமே என்ன, இல்லை அது மாதிரி சொரசொரப்பு இல்லாத மிருதுவாக இருக்கிற மண்ணை சேகரித்து வச்சுட்டு அந்த மண்ணாலே குளிக்கிறது தான். இப்போ நம்ம ஆண்டவன் சாதுர்மாசிய சங்கல்பமாக தேரெழுந்தூரில் இப்போ அனுஷ்டிச்சாருது. இந்த அனுஷ்டிக்கிற காலத்தில் முதல்ல சங்கல்பத்தை அனுஷ்டிக்கச்சே முதல்ல மிருத் சங்கிரகணம்னு பண்ணியாகும். மிருத் சங்கிரகணம்னு சொன்னால் மண்ணை சேகரிக்கிறதுன்னு அர்த்தம். அது முதல்ல மிருத் சங்கிரகணம் நீங்களாம் கூட பார்த்துருக்கலாம், நம்ம எல்லாம் பார்க்குறோம். மண் வெட்டியாலே மண்ணை அப்படி சேகரித்து எடுத்துன்னு போய் கூட கூடையாக வச்சுக்கிறதுன்னு பார்த்துருக்கோம். அது என்னென்னா இந்த மிருத்தை இப்படி சேகரித்து வச்சுக்கணும், 2 மாத காலத்துக்கு வெளியில் ரொம்ப சஞ்சாரம் கிடையாது, அதனால் மண்ணும் சேகரிக்க முடியாது என்பதனால அது ரொம்ப இந்த மண்ணை ஒரு நல்ல மண்ணாக அதை பார்த்து சேகரித்து வச்சுக்கிறதுன்ற காரியம்தான் மிருத் சங்கரணம். இது எதுக்குன்னா, இந்த இதுக்கும் இந்த மிருத் சங்கரணம் இந்த மிருத்திகா ஸ்நானம்னு இப்போ சொல்கிறோமே, மண்ணாலே குளிப்பது என்கிற ஸ்நானம் இருக்க இல்லையா, இந்த மண்ணாலே குளிக்கும் இந்த ஸ்நானத்தை தினமும் பெரியவாள் அனுஷ்டிச்சுட்டு இருந்தா, இந்த சன்னியாசிகள் இந்த சமயத்தில் வெளியில போய் மண்ணெல்லாம் சேகரிச்சுன்னு வர முடியாதுன்றதுனால ஒரே நாளாக கொஞ்சம் மொத்தமாக சேகரித்து வச்சுக்கிறா என்பதனால, அதனால் இந்த மண் ஸ்நானம் என்பது ரொம்ப அவசியம். அது அது இந்த காலத்தில் சொன்னால் கொஞ்சம் நிறைய பேருக்கு என்னமோ விசித்திரமாக போடும், கொஞ்சம் ப்ரூட்டலாக கூட தெரியும், ஆனால் அது ஒசத்தியான ஸ்நானமாயும் அது பக்குவமான மண் ரொம்ப சாஃப்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்கு. இன்னும் கேட்டால் அந்த மண் எப்படி எடுக்கணும்னு மார்க்கண்டேய ஸ்மிருதியில் சொல்லச்சே, இந்த மாதிரி நல்ல மண்ணாக எடுத்து அந்த மண்ணை நல்லா அந்த மண் கட்டியெல்லாம் சுத்தியால் போட்டு உடைச்சி எல்லாத்தையும் சாஃப்டாக்கி சாஃப்டானதை சாஃப்டானதை வஸ்திராயம் பண்ணுறதுன்னு கேள்விப்பட்டிருப்பேன். வஸ்திராயம்னா துணியில போட்டு சலிச்சு எடுக்கிறது. அந்த சலிச்சு எடுத்த சாஃப்டான மண் இருக்கே, அந்த மண்ணை கொண்டு தான் நித்திய அனுஷ்டானம் பண்ணணும்னு. அது பண்ணா ரொம்ப நல்லது. ஆனா அது மாதிரி பண்ண முடியலன்னா, சேகரிச்சு வச்சுக்க முடியலன்னா, அப்போ அந்த ஆத்தங்கரையில அங்க நான் தீர்த்தா மாறுற இடத்துல அதுலயே கொஞ்சம் சாஃப்டான மண்ணா எடுத்து அதை பார்த்து அனுஷ்டானம் பண்ணணும். எப்படியா இருந்தாலும் மிருத்திகா ஸ்நானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு தேசிகன். நித்திய அனுஷ்டானத்துக்காக எப்படி காவேரிக்கு வெள்ளி ஆகும், யோகாபியாசத்தை முடிச்சுண்டு காவேரிக்கு வெள்ளி ஆகும் என்று சாதிச்சிருக்கார். இதுக்கு இப்போ கொஞ்சம் நேரம் ஆயிடுத்து, நான் இதை ஒரு நாள்ல முடிச்சுடலான்னு நினைச்சேன். பார்த்தா தேசிகனுடைய அனுஷ்டானத்துல இந்த தேசிய தினச்சரியில இப்போ கொஞ்சம் விஸ்தாரமா கொஞ்சம் சொல்லிவிட்டேன். அந்த சொன்னதுல மற்ற விஷயங்களையும் சேர்த்து சொன்னதுல 4 ஸ்லோகம்தான் இருக்கு, இன்னும் மொத்தம் 23 ஸ்லோகம் இருக்கு. இருந்தாலும் அடுத்த வாரம் மொத்தமாக சேர்த்து சீக்கிரம் சொல்லிடுறேன். தேசிக தினச்சரியையே இந்த வாரம் முடிக்க முடியல, அடுத்த வாரம் சொல்கிறேன். இப்போ தேசிகன் யோகத்தை அபியாசம் பண்ணி முடிச்சுட்டு காலத்தால் அபிகமன ஆரம்பமாக தீர்த்தமாடுறதுக்கு புறப்படுவார் என்ற அம்சம் வரைக்கும் சொல்லியிருக்கேன். இதோட இன்னைக்கு போகிறோம். கவிதார்க்கு சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீராம்.
அடியன் தாசன். அடியன்
ஹலோ.
தன்யோஸ்மி.
ரொம்ப ஆச்சரியம். ரொம்ப ஆச்சரியம்.
நான் முடிச்சுடலான்னு நினைச்சேன். பார்த்தா இது என்னமோ கொஞ்சம் விஷயங்களாம் சேர்த்து சொல்ல முடியாம இருந்தது.
அடியான அனுபவம் எவ்வளவு நாளி ஆனாலும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. வேண்டிக்கிறது என்னன்னா ஃபுல்லா நீ அனுபவிச்சுட்டா நல்லா இருக்கும்.
சரி ஆட்டம்.
நான் நிறைய பேர் சொல்றேன். ரொம்ப ரொம்ப நல்லா அடியன்.
சரி
ஓகே.